بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي الا بالله عليه توكلت واليه انيب نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم அலம் தஅலம் அன்னல்லாஹ லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த் வமா லகும் மின் துனில்லாஹி மின் வலியின் வலா நஸீர் ஸதகல்லாஹுல் அதீம். எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்று முறித்தவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்திருக்கிற ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த ஏகனுடைய வார்த்தைகளை கேட்க, புரிந்து கொள்ள, வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை, வாய்ப்பை நமக்கு அமைத்து தந்தானே, அந்த ரப்புக்கே சர்வபுகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை புரிய வைத்தாய், அதை வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்தாய். இதனுடைய ஆரம்பம், முடிவு, இதனுடைய எல்லா நன்றிகளும் உன்னையே சார்ந்தது. ஆகவே ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரில் அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே, இந்த மஜ்லிஸை நீ பொருந்திக் கொள்ளுவாயாக, உன்னுடைய நேரடியான பாதுகாப்பை கொண்டு பாதுகாப்பாயாக. லாலிமீன்களுடைய தொல்மை விட்டும், ஹாசிதீன்களுடைய ஹசதை விட்டும், மாக்கிரீன்களுடைய மக்களை விட்டும் ரப்பே, இந்த மஜ்லிஸை நீ பாதுகாத்து இங்கே வருபவருடைய ஹலாலான ஹாஜத்துகளை நீ நிறைவு செய்து வைப்பாயாக. யாரெல்லாம் நோயாளிகளாக இங்கே வந்திருக்கிறார்களோ அவர்கள் திரும்புகிற போது இந்த குரானினுடைய பரக்கத்தினால் அவர்கள் அனைவர்களும் ஷிஃபா பெற்றவர்களாக நீ திருப்புவாயாக. யாரெல்லாம் கடனோடு வந்திருக்கிறார்களோ அவருடைய கடன்களை இந்த குரானினுடைய பரக்கத்தை கொண்டு நீ அடைத்து வைப்பாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சிறந்த ஒரு உபதேசத்தை மரியாதைக்குரிய ஹசரத் அவர்கள் நமக்கு செய்துவிட்டு சென்றார்கள். மார்க்கத்தினுடைய எந்த ஒரு செய்தியையும் நம்முடைய தினசரி வாழ்வோடு அதை ஒப்பிட்டு பார்த்து புரிந்து கொள்ளுகிற போது, அதை ஒப்பிட்டு பார்க்க பழகி கொள்ளுகிற போது மனிதன் பல்வேறு விதமான அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுகிறான். அல்லாஹ் செய்திருக்கிற நேமத்துகளை விளங்கிக் கொள்ளுகிறான், புரிந்து கொள்ளுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்படி மார்க்கத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பதும் கூட அல்லாஹ் செய்திருக்கிற ஒரு மாபெரும் நேமத். நாம் கடந்த வாரங்களில் மன்சூக் நாசிக் என்று சொல்லப்படக்கூடிய முதலிலே இறக்கப்பட்ட சட்டம், அதற்கு பின்னால் அதற்கு மறுப்பாக, அதற்கு மாற்றாக இறக்கப்பட்ட சட்டம் என்ற ஒரு நீண்ட வரலாறை பற்றி இதே மஜ்லிஸிலே நாம் பேசிக் கொண்டிருந்தோம். அந்த அடிப்படையிலே அதனுடைய தொடராக இன்றைய தினத்திலே சில செய்திகளை சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த மேலே படித்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், அலம் தஅலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். நாம் ஏதாவது ஒரு ஆயத்தை இன்னொரு ஆயத்தினுடைய இடத்திலே மாற்றினோம் என்று சொன்னாலோ, அல்லது ஒரு ஆயத்தை நாம் மறக்கடித்தாலோ, நஅதி பிகைரி மின்ஹா, நாம் அதே போன்ற ஒரு வசனத்தை நாம் கொண்டு வருவோம், அவ் மிஸ்லிஹா, அதை விட சிறந்ததாகவோ அல்லது அதை போன்றதோ நாம் ஒரு வசனத்தை கொண்டு வருவோம். அலம் தஅலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா அல்லாஹு தாலா எல்லா பொருட்களின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான் என்று சொல்லி இந்த ஆயத்தில் அல்லாஹு தாலா சொன்னதாக நாம் ஏற்கனவே பார்த்தோம். இந்த அடிப்படையிலே பல்வேறு விதமான சட்டங்கள், கிட்டத்தட்ட 20 விதமான ஆயத்துகள் இப்படி மாற்றப்பட்டிருக்கிறது என்று நம்முடைய முன்னோர்கள் தெளிவான முறையிலே அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய இத்துக்கான் என்ற கிதாபிலே, இத்துக்கான் என்று சொல்லுகிற அந்த புத்தகத்தினுடைய பதிவிலே இந்த ஆயத்துகளை எல்லாம் வரிசையாக கொண்டு வந்திருக்கிறார்கள். எல்லா ஆயத்துகளையும் தெரிந்து கொள்ளுவது இயலாத காரியம் அல்லது அதற்கென்று தனி முயற்சிகள் செய்யப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் ஆனா மேலோட்டமாக இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்வது குர்ஆனை அணுகுகிற போது தேவையுள்ளதாக இருக்கும். புரியாதனமா நாம ஏதாவது ஒரு முடிவை எடுத்து இந்த ஆயத்துக்கு இது அர்த்தமா இல்ல முடியாத இப்ப தண்ணி அடிக்கலாம்னு சொல்லிட்டு சில நேரங்களிலே இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பது போன்ற குர்ஆனை அணுகிற விதத்தில் ஏற்படுகிற தவறுகளை நாம் கலைந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்படி நிறைய சட்டங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காலத்திலே மாற்றி அமைத்து இருக்கிறார்கள். என்று சொன்னால் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே நாம் மேலே சொன்னதை சொன்னோம். அப்படி சில சட்டங்களை நாம் மாற்றி அமைத்தோம், அல்லாஹு சொல்லுகிறான் நாம் தான் மாற்றி அமைத்தோம். இது இல்லாமல் ஹதீஸிலும் கூட இப்படிப்பட்ட சட்ட மாற்றுதல்கள் இருக்கிறது. இன்னைக்கு சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி குர்ஆனினுடைய ஆயத்திலே அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தை இறக்கிவிட்டு அதற்கு பகரமாக வேற ஒரு ஆயத்தை இறக்கினானோ, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஹதீஸிலே உள்ள அந்த நேரத்திற்குரிய ஒரு நிலைமையை எடுத்து சொல்லிவிட்டு அடுத்து அதற்குரிய மாறுதலை ஏற்படுத்தி இருக்கிற ஹதீஸுகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி நஹைதுக்கும் அன் ஸியாரத்தில் குபூர், இன்னி நஹைதுக்கும் அன் ஸியாரத்தில் குபூர் ஃபஸூருஹா ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் ஆகிரா, நான் ஒரு காலத்திலே உங்களை கபர்களுக்கு செல்ல வேண்டாம் என்று நான் தடை விதித்திருந்தேன், கபரு பக்கத்துக்கு போவாதீங்க அப்படின்னு தடை விதித்திருந்தேன், உங்களை தடுத்திருந்தேன், இன்றைய தினத்திலே நான் அதை அனுமதிக்கிறேன், இன்றைய தினத்திலே நான் அதை அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குரிய காரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் சொல்லுகிறார்கள், ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் ஆகிரா என்று சொன்னால், ஒரு மனிதன் கபர்களை கடந்து செல்லுகிற போது அவனுடைய எண்ணத்தினுடைய பிரதிபலிப்புகள் எப்படி தெரியுமா இருக்கும், இதுதானே நம்முடைய வாசஸ்தலம், நாமும் ஒரு நாள் இங்கேதானே கொண்டு வந்து வைக்கப்படுவோம், அப்படி வைக்கப்படுகிற நிலைமையிலே நம்முடைய கேள்வி கணக்குகள் எப்படி இருக்கும், இன்றைய தினத்திலே இப்போதே நாம் இப்படி கொண்டு வந்து வைக்கப்பட்டால் நமக்கு கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு நாம் என்ன பதில் சொல்லுவோம் என்ற ஒரு சிந்தனை ஒரு கணம் மனிதனை கடந்து செல்லலாம். அது கடந்து செல்லுகிற நிலைமையை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தியது என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படும், அதுதான் புரட்சிக்கு வித்து. நபி சொன்னார்கள், இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்தாக அமையும். எது துதக்கிருக்குமுல் ஆகரா, உங்களை மறுமையினுடைய சிந்தனையின் பக்கம் திருப்புகிறதல்லவா, அது வாழ்வின் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி அதற்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பது. மனிதன் எத்தனையோ விஷயங்களை கேள்விப்படுவதை விட நேரடியாக சில விஷயங்களை சுகிக்கிற போது அதை அப்படியே புரிந்து கொள்ளுகிறார். போன வாரத்தில் சொல்லும் போது சொன்னோம், ஒரு மனிதனுக்கு நோவினை பட்டுவிட்டது என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு ஒரு தொல்லை வந்துவிட்டது என்று சொன்னால், ஒரு துன்பம் உடல் ரீதியாக, மனோ ரீதியாக, பண ரீதியாக, பினான்சியல்லி, சோசியல்லி, ஏதாவது ஒரு வகையில் ஒரு மனிதன் நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்படுகிறான் என்று சொன்னால், இத மஸ்தல் இன்சான துர்ரன் தானா லி ஜம்பிஹி காயிமன் அவ் காயிதா, அவன் அல்லாஹ் சொல்லுகிறான் என்னை படுத்துக்கொண்டு உட்கார்ந்து கொண்டு நின்று கொண்டெல்லாம் அழைக்கிறான், அப்படி எல்லாம் கூப்பிடுறான். இத கஷஃப்ன அன்ஹு, நாம் அவர்கள் புறத்தில் இருந்து அந்த துர்ரை நீக்கி விட்டோம் என்று சொன்னால், மர்ரக அன்லம் யதுன இல துர்ரின் மஸ்ஸ, எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாதது போன்ற அவன் நடந்து செல்லுகிறான். போன வாரம் சொன்னோம், இத அப்படி மனசுல குர்ஆன் ஆயத்து சொல்லுகிறது. இதை ஒரு மனிதன் அப்படியே சிந்தித்து பார்க்கிறான், வாழ்க்கையிலே இதே போன்று நம்மளை கடந்து போகின்ற கஷ்டங்கள் எத்தனையோ எத்தனை, தினதின வாழ்க்கையில் காலையிலிருந்து மாலை வரை நம்முடைய பிழைப்புக்காக வேண்டி, நம்முடைய சொந்த பந்தங்களுக்காக வேண்டி, நம்முடைய குடும்பத்திற்காக வேண்டி, நம்முடைய சொந்த உடலுக்காக வேண்டி எத்தனையோ கஷ்டங்கள், அதெல்லாம் நடக்கிற போது உடனே அல்லாஹ் அப்படிங்கிறான், அவன் நின்று கொண்டு அழைக்கிறான், அவன் வண்டியிலே இருந்து கொண்டு அழைக்கிறான், அவன் படுத்துக்கொண்டு அழைக்கிறான், இதெல்லாம் நீங்கி போன பின்னாடி எவன் வந்து இதை செஞ்சு கொடுத்தான் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. நேரடியான டே டு டே லைஃப், நம்முடைய வாழ்வியலோடு மார்க்கத்தையும் அல்லாஹ்வினுடைய அந்த நியமத்துகளை ஒத்து பார்க்கிற போது அப்படி ஆடி போய் விடுகிறான் மனிதன். இதே அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் கொண்டு வந்து சேர்த்தார்கள். எதை? ஜியாரத்துல் குபூர், நீங்கள் கபர்களின் பக்கம் கடந்து செல்லுங்கள், உள்ள இருக்கிறவங்களை பார்க்கும்போது என்ன தோன்றுகிறது, அந்த கியாமத்தினுடைய சிந்தனையை தானாக அள்ளி கொண்டு வந்து தட்டுகிறது. ஏதாவது ஒரு பாவம் உங்களை விட்டு நீங்கி போகலாம், ஏதாவது ஒரு சிந்தனை உங்களை தூக்கி நிறுத்தலாம். அப்ப இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே தடுத்திருந்தார்கள். ஏனென்று கேட்டால் ஆரம்ப காலத்தினுடைய நிலைப்பாடுகள் வேறு மாதிரி இருந்தது. மனிதன் இது வேறு எதற்காவது உபயோகப்படுத்தி விட வேண்டும், விடலாம் என்ற நிலை இருந்ததனால் அந்த நிலை மாறியதற்கு பின்னால் ஈமானிலே மனிதனுக்கு தக்வியத் ஏற்பு உறுதி ஏற்பட்டதற்கு பின்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்றைய தினத்திலே நீங்க ரெடி ஆயிட்டீங்க, தாராளமா போகலாம், நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் இந்த சிந்தனை தான் அங்கே பிறக்கும், எந்த இந்த சிந்தனை எங்கு பிறக்கவில்லையோ அந்த பயணம் கூடாது. எப்படி இந்த சிந்தனை எங்கு பிறக்கவில்லையோ அந்த பயணம் கூடாது, இந்த சிந்தனை எங்கு பிறக்கிறதோ அதுதான் அசல் நோக்கம். இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, இதே மாதிரி ஒரு சட்டத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பின்னே ஹதீஸிலே அதற்கு தடுத்த வரலாறுகளையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆயால் சொல்லி இருக்கிறார்கள். رخص رسول الله صلى الله عليه وسلم عام اوتاس في المتعة ثلاثه ايام ثم نهى عنها. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தா என்று சொல்லுகிற அந்த திருமணத்தை அனுமதித்தார்கள், அதற்கு பின்னால் அதை தடை செஞ்சாங்க. முத்தா என்று சொன்னால் அது ஒரு திருமணம். இன்றைய தினத்தின் கூட சில சைட்ல, நம்ம ஏற்கனவே இந்த திருமணத்தை பத்தி இங்க சொன்னேன்னு நினைக்கிறேன், ஒரு சைட்ல இன்னைக்கு கூட அது அனுமதின்னு எழுதி வச்சிருக்கான். ஒரு இன்டர்நெட்ல போய் நம்ம பார்க்கிற போது சில சைட்டுகள்ல பார்க்கும்போது அவர்களுடைய சிந்தனையை அதிகாரப்பூர்வமாக உள்ளே புகுத்துகிற ஒரு நிலைப்பாடு. முத்தா நிக்காஹு முத்தா என்று சொன்னால் ஒரு பெண்ணை வாடகைக்காக வேண்டி திருமணம் செய்து கொள்ளுவது. ஒரு இடத்துக்கு ஒருத்தர் வந்து பிசினஸுக்காக வேண்டி போறார், ஒரு வேலைக்காக வேண்டி போகிறார். இப்ப நம்ம சூழ்நிலை இங்க வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு மாசம் தங்குறார் அப்படின்னு சொன்னா காசை கொடுத்து அந்த ஒரு மாசம் அந்த பொண்ணை நம்ம கூட வச்சுக்கிறது திருமணமாக அது கணிக்கப்படும். அந்த ஒரு மாசம் முடிஞ்ச உடனே அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்ச பின்னாடி அந்த அம்மா போயிருவாங்க, இவர் பாட்டுக்கும் இவர் போயிருவார். இப்படி ஒரு திருமணம் ஆரம்ப காலத்தில் இருந்தது. அப்ப இதை மார்க்க ரீதியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்ற செய்தி தெளிவாக வருகிறது. அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவுத்தாசினுடைய நேரத்திலே அதை அனுமதியும் கொடுத்திருந்தார்கள் மூணு நாளைக்கு அப்புறம் தானா அதனுடைய நகியை. இப்ப இதே மாதிரி ஒரு சட்டங்களை இடுவது அதற்கு பின்னால் அதற்கு வகி அதனுடைய மறுப்பை அல்ல அதனுடைய தடையை விதிப்பது என்பது எப்படி குர்ஆனிலே இருக்கிறதோ அதே மாதிரி ஹதீஸுகளிலும் இருக்கிறது அப்படிங்கிற அந்த செய்தியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப குர்ஆனினுடைய ஆயத்துகளிலே பார்த்தோம் என்று சொன்னால் நீண்ட செய்திகள் வருகிறது, பல்வேறு விதமான ஆயத்துகள். நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு ஆயத்தை சொன்னேன் உதாரணத்துக்கு, அதுக்கு பின்னாடி பார்த்தா நிறைய ஆயத்துகளை எழுதுகிறார்கள். நாம் இன்னைக்கு நினைக்கிறது மாதிரி நம்முடைய வாழ்விகளோடு ஒன்றி போன சில செய்திகள் ஹதீஸ்ல ஆயத்திலே வருகிறது. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிற போது ஒரு ஆயத்திலே சொல்லுகிறார், وَإِن تُبْدُوا مَا فِي أَنفُسِكُمْ أَوْ تُخْفُوهُ يُحَاسِبُكُمْ بِهِ اللَّهُ. உங்களுடைய மனதிலே நீங்கள் மறைத்து வைத்திருக்கிற செய்திகள், நீங்கள் அதை வெளிப்படுத்தினாலும் சரி அதை மறைத்து வைத்துக் கொண்டாலும் சரி அல்லாஹ் அதை கண்டிப்பாக கேட்பான். எப்படி ஆயத்து? وَإِن تُبْدُوا مَا فِي أَنفُسِكُمْ أَوْ تُخْفُوهُ. உங்களுடைய மனதிலே மறைவாக ஓடுகிற எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய மனதிலே மறைந்திருக்கிற எத்தனையோ செய்திகள் மார்க்கத்திற்கு மாற்றமாக இருக்கலாம். திடீர்னு ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது வந்து தௌஹீதுக்கு ஏகத்துவத்திற்கு மாற்றமான சிந்தனை திடீர்னு மனசுல ஓடலாம். இப்ப அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நீங்கள் வெளிப்படுத்தினாலும் சரி அதை மறைத்து வைத்தாலும் சரி அதன் மீது நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்படக்கூடியவர்கள். எப்படி இருக்கும்? நீங்க நினைக்கிற ஒவ்வொரு செகண்டினுடைய நினைப்புக்கும் நாளை ரப்புல் ஆலமீனுடைய தர்பாரிலே பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆடி போயிருவான் மனுஷன், காலையிலிருந்து சாயங்காலம் வரை எத்தனை சிந்தனைகள், எத்தனை பெண்களை பற்றி உண்டான சிந்தனைகள், எத்தனை ஹராமான சிந்தனைகள், எத்தனை மாற்றமான, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. இவர் நினைக்கல, சரி இப்ப இவர் நினைக்கிறார் நான் இதெல்லாம் தடுத்துக்கணும்னு. முடியுமா? இவர் இந்த சிந்தனை எல்லாம் வரவே கூடாது. ஒருத்தரை பத்தி இப்ப பொம்பளைய பத்தி சிந்திக்காதப்பா அப்படின்னு சொன்ன உடனே கெவுன் போட்டுட்டு வருவா, சுடிதார் போட்டுட்டு வருவா, சேலை கட்டிக்கிட்டு வருவா. குரங்கு பத்தி அஞ்சு நிமிஷம் நினைக்க கூடாதுன்னா குரங்கு வாயை திறந்துக்கிட்டு வரும், அது காது தெரியும், அதனுடைய கண்ணு தெரியும், மூக்கு. அப்பந்தான் அந்த அஞ்சு நிமிஷமும் முழுக்க முழுக்க குரங்கை தவிர வேற எந்த சிந்தனையும் மனசுல ஓடாது. அதுதானே மனிதனுடைய நிலை. இப்ப ஒரு செய்தியை ஹராம் என்று சொல்லி இதை இப்படி சிந்திக்க கூடாது என்று சொன்னவுடன் மனிதனுடைய இதயத்திலே இருக்கிற அத்தனை ஆசைகளும் பொங்கி எடுக்கிறது, அதை பத்தி தான் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நீ அதை வெளிப்படுத்தினாலும் சரி வாயிலே போய் இன்னொருத்தன் சொன்னாலும் சரி சொல்லவே இல்லை. உனக்கும் உன்னுடைய நஃப்ஸுக்கும் இடையில ஒரு பெரிய திரையாக இருந்ததை மறைத்து வைத்துக் கொண்டாலும் சரி கியாமத்திலே நீ பதில் சொல்ல வேண்டியிருக்கும். யுஹாசிபுக்கும் பிஹில்லா, உன்னுடைய இதயத்திலே ஓடுகிற ஒவ்வொரு அணுவும் ரப்புல் ஆலமீனுடைய தர்பாரின் முன்னால் தெளிவாக்கப்பட்ட ஒரு செய்தி. இப்ப என்ன நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கும், இது ஒரு நீண்ட செய்தி. அதனால அது ஹதீஸ்ல தொடர்படியாக அது வருகிறது. அது ஒரு வரலாற்றோடு சேர்ந்து வருகிற ஒரு செய்தியாக இருப்பதனால் இன்ஷா அல்லாஹ் இது என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம். அதுக்கு அடுத்து ஒரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிற போது சொல்லுகிறான், சூரத்துல் அன்ஃபால். ஏற்கனவே இந்த ஆயத்தை இங்கே சொல்லி இருக்கிறேன். சூரத்துல் அன்ஃபாலினுடைய சூறாவிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், يا ايها النبي حرض المؤمنين على القتال ان يكن منكم 20 صابرون يغلب 200 وان يكن منكم 100 يغلب 1000 من الذين كفروا بانهم قوم لا يفقهون. الله تعالى போரினுடைய ஆயத்தை பற்றி குறிப்பிடுகிற போது சொல்லுகிறார், நபியே இந்த இஸ்லாத்திற்கு வேற இருப்பவர்களாக இருக்கிற இந்த இஸ்லாத்தை தலை மேலே வரக்கூடாது என்ற சிந்தனையோடு இருக்கிற அந்த மனிதர்களுக்கு எதிராக போரி புரிவதற்காக வேண்டி நீங்கள் மோமின்களை தயார் செய்யுங்கள். அவர்களிலே ஒரு 20 பேர் இருந்தார்கள் என்று சொன்னால், சாபிர்கள், சாபிர்கள் 20 பேர் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் 200 பேர்களுக்கு சமமானவர்கள். 20 பேர் முஸ்லீம்ல சாபிரானவர்கள் 200 பேருக்கு சமமானவர்கள். அவர்களிலே 100 பேர் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் 1000 பேருக்கு நிகரவனாக இருப்பார்கள், 1000 பேரையும் மிஞ்சிவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். எத்தனை பேர், 100 பேர். அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லிட்டு சொன்னும் கோமுன் லாஃப் கஹூன், அந்த காஃபிர்கள் இருக்கிறார்களே அறியாத கூட்டத்தினர் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இப்ப இந்த இடத்திலே அந்த சபர் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படிங்கறத அன்னைக்கு ஒரு நாள் சொல்லும் போது இதே மஜ்லிஸ்லே சொன்னோம். சாபிராக 10 பொறுமையாளர்கள், 20 பொறுமையாளர்கள், 100 பேருக்கு சமமானவர்கள் என்று திருக்குறான் சொல்லுகிறது. இப்ப சாபிர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், சபர் ஒரு மனுஷர் பொறுமையாளர், சும்மா அப்படி உட்கார்ந்துருப்பார், ரொம்ப நல்ல மனுஷங்க, ரொம்ப பொறுமைசாலி, யாரை பார்த்து சொல்லுவான், அந்த பையன் தெருக்கு போகல விளையாட போக மாட்டான், வீட்லயே உட்காந்துருப்பான், அம்மா சேலையை பிடிச்சிக்கிட்டே திரிவார், எங்கேயும் போக மாட்டார், யார் அடிச்சாலும் வாங்கிக்குவார், யார் அடிச்சாலும் வாங்கிக்குவார். இப்படிப்பட்ட பிள்ளைய பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், ரொம்ப பொறுமையான புள்ள, சபுரான புள்ள. அல்லாஹ் சொல்லுகிறான் 20 பொறுமையாளர்கள் 100 பேருக்கு சமமானவர்கள். இப்ப அடிச்சானா 100 பேரும் செத்து போயிருவாங்க, 20 பேரும் போய் சேர்ந்துருவான். 100 பேர் வந்து 20 பேர் அடிச்சா இப்படி பொறுமையா அப்படி உட்காந்துருக்காரு, என்ன நடக்கும், ஆள் அட்ரஸே இருக்க மாட்டார். இப்ப அல்லாஹ் சொல்லுகிற இந்த இடத்திலே உள்ள வித்தியாசம் என்ன, இந்த சாபிர் என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் என்ன? ஏன்னா இது அன்றைய தினத்திலே சொல்லும் போது ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டிய ஒரு மஜ்லிஸிலே சொன்னோம் இந்த இடத்திலே. இப்ப இந்த சபர் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் இந்த சமுதாயம் இன்றைய தினத்திலே புரிந்து கொண்டது என்று சொன்னால் ஒரு மாபெரும் புரட்சி ஏற்படுத்துவதற்கு, ஒரு மாபெரும் புரட்சிக்கு வித்திடுவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும். ஏன் அப்படின்னு சொன்னா, நாம் வாழுகிற இந்த உலகம் இருக்கிறதே என்டர்லி எமோஷனல் லைஃப், முழுக்க முழுக்க நம்முடைய உணர்வுகள் சார்ந்த ஒரு உலகம் தான் இது, முழுக்க முழுக்க உணர்வுகள் சார்ந்த உலகம் இது, எமோஷனல். அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது உலகத்திலே மனிதனுக்கு. நல்லா சம்பாதிக்கிறான், எதுக்குங்க சம்பாதிக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷத்தை யாராவது துணியால விலை கொடுத்து வாங்கியிருக்காங்களா? நம்ம யாராவது பைத்தியாரன் சொல்றோமா, உடனே அவனை பார்த்து, இதுவரைக்கும் உலகத்திலே அக்பர் பாபர் இன்னும் காரூன் ஃபிரௌன்லாம் இருந்தாங்க, கோடீஸ்வரர்கள், யாராவது சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்காங்களா? ஆனா இவர்ட்ட கேட்கிறாரு, எதுக்குங்க சம்பாதிக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில், என் புள்ள குட்டிய சந்தோஷமா இருக்கணும், காசு கொடுத்த உடனே கிடைச்சிருமா, காசு கொடுத்த உடனே சந்தோஷம் கிடைச்சிருமா தெரியும், ஆனாலும் சொல்லுகிறார் காசு வந்த உடனே அது வந்துடும் அவர் நினைக்கிறார். ஆனாலும் மனிதனுக்கு இந்த ரெண்டுக்கும், மெட்டீரியல் எமோஷனல், இந்த ரெண்டையும் ஒன்றுபடுத்துகிற ஒரு செய்தி விளங்கவில்லை. அது பொருளாதார, இது பினான்சியல், அது மெட்டீரியலிசம் உலகத்திலே, அது இப்படின்னா இப்படித்தான். ஆனா எமோஷனல் அப்படிங்கிறது கூடுகிற குறைகிற ஒரு தன்மை. இது ரெண்டையும் ஒற்றுமைப்படுத்துகிற அல்லது இதை கொண்டு இதை இதை பெற்று விடலாம் அல்லது அதை கொண்டு இதை பெற்று விடலாம் என்று நினைக்கிற காலம் இது. ஆனால் முடியுமா அப்படின்னு கேள்வியை கேட்டாலும் அந்த இடத்துல கேள்விக்குறியே இருக்கும். நல்ல பசியோடு ஒரு மகன் உள்ளே வருகிறார் நமக்கு எல்லாருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நம்ம சப்ஜெக்டுக்கு சொல்லுங்க. அது சாப்பாடு நல்ல உள்ள நல்ல பிரியாணி அம்மா ஆக்கி வச்சிருக்கா. ஏன் பிரியாணி அங்கெங்கெல்லாம் போயிட்டு ஏன் அதிர்த்தி இப்படிலாம் ஞாபகப்படுத்துறீங்க? எங்க அம்மா கையால சாப்பிட்டு உடனே ரெண்டு பேர் இங்க இருந்து எமோஷனலா போயிருவான். சரி சரி இங்க வந்துருங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எந்த ரூமுக்கு போனாலும் பிரியாணி, எந்த ரூமுக்கு போனாலும் அதிகபட்சமா பிரியாணி வச்சாலும் நல்ல பிரியாணியை வாங்கிட்டு வந்து வச்சுட்டாரு. எல்லாம் சாப்பிட உட்காந்துட்டா இப்படியே சாப்பிட்டே இருக்கும்போது ஒருத்தன் சொன்னான், இதையாவது ஒண்ணு சொன்னான். இன்னொருத்தனை பார்த்து கதை தெரியுமா எப்படிங்க பக்கத்துல உட்காந்துருக்கவர் பார்த்து கதை தெரியும். உடனே அவனுக்கு வந்துச்சு கோபம். என்னத்தை பத்தி சொன்னான்? நான் அங்க போனனே அதை பத்தி சொன்னானா? இல்ல ஊர்ல வீட்டுல பிரச்சனையா கிடக்கே அதை பத்தி சொன்னானா? விளங்காது இல்ல. என்ன ரெண்டு பேருக்கும் முட்டிக்குச்சு அப்படியே தெரியும். பொல்லாம ஒரே அரை விட்டாரு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டாங்க. ரூம்ல பிரியாணி இருக்கு சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. கம்ம கம்மன் அவர் தான் வாங்கிட்டு வந்தாரு. சாப்பாடு உள்ள போமா? தட்டு தட்டா அடிப்பேன் அப்பவும் அடிப்பம்ல. என்னை எப்படியா கேட்டானே? எப்படி கேட்கலாம்? கம்ம கம்மா பிரியாணி உள்ள போக மாட்டேங்குது, வயிறுல பசி இருக்கு. இவர் பசிக்காக வேண்டி சாப்பிடுகிறாரா அல்லது அந்த எமோஷனுக்காக வேண்டி சாப்பிடுகிறாரா? இட் இஸ் எ என்டர்லி எமோஷனல் லைஃப். இது முழுதாக உணர்வுகளின் மீது வாழுகிற ஒரு காலம் இது. இது வாழ்க்கை இது. அப்ப அதனால இந்த ரெண்டையும் இணைச்சு பார்த்தோம்னு வச்சுக்கீங்களேன், ரெண்டு சம்பந்தம் இல்லாதது. மனிதன் நினைத்துக் கொண்டான் காசு இருந்தா சந்தோஷத்தை வாங்க முடியும், முடியவே முடியாது. எத்தனையோ காசு உள்ளவர்கள் தூங்க முடியாமல் தவிப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ காசு உள்ளவனுக்கு இன்னும் எவ்வளவு சேர்த்துட்டு போலாம். நம்மள மாதிரி நடுத்தரமாக வாழுகிற ஏழைகளாக வாழுகிற மக்கள் கூட அன்றாடம் சம்பாதிச்சு கஞ்சியை கொடுத்து நிம்மதியா இருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இது அந்த பணக்கார தன்மைக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனாலும் இவன ஓடுறான் ஆடுறான் முயற்சி செய்யறான் எப்படியாவது காசை கொண்டு வந்து அதை சேர்த்துடலான்னு. அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லுகிறான், பத்து சாபிர்கள் இருபது சாபிர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் நூறு பேர்களை அவர்கள் வெற்றிக் கொள்ள தப்புக்கவர்கள். இது வாழ்க்கையினுடைய எல்லா தளத்திற்கும் உதவுகிற ஒரு செய்தி அல்லாஹு தலா இந்த இடத்துல திறந்து விடுகிறான். அப்ப இந்த சபர் அப்படின்னு அர்த்தம் என்ன? அன்னைக்கே சொன்னோம் அழகாக நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் நம்முடைய முன்னோர்கள் இதற்கு விளக்கம் தந்திருக்கிறார்கள். சபர் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னார், ஒரு உள்ளார்ந்த அமைதி. பொறுமை கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி அடிக்க முடியாட்டி ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா நம்மளால திரும்ப அடிக்க முடியலன்னு வச்சுக்கீங்களா? ஒண்ணு நல்லா பாத்துக்குவாங்க, நம்ம பொறுமையா இருப்போம். அல்லா சொல்றான்ல பொறுமையாளர்களோடு இருந்தா நம்ம ஆளுக்கு அப்படித்தானே, எப்ப தேவையோ ஆயத்தை எடுத்துக்குவான். அந்த ஒருத்தன் உலகக்கார அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா திரும்ப பல்லேனு ஒரு அடி. மார்க்கமே சொல்லுது இல்ல, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். இவருக்கு எப்படி தேவையோ மார்க்கும் அப்படி இழுத்துக்குவாரு. இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் அப்படி சொல்லல, ஒரு பொறுமையாளர் இருபது பேர் நூறு பேருக்கு சமம். எப்படி? ஒரு உள்ளார்ந்த அமைதி. அந்த உள்ளார்ந்த அமைதி எப்படி இருக்க வேண்டும்? இன்றைய ஹதீஸிலே நீங்கள் படித்திருப்பீர்கள். இன்றைய வந்து மாக் பத்தி சொல்லியிருப்பாங்க, ஹேண்டிகப்டு, அதை பத்தி இன்னைக்கு உண்டான ஜும்மாவினுடைய குறிப்புகள் பல்வேறு ஹதீஸுகளை இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய ஹபீபத்தை அவனுடைய ரெண்டு கண்ணை கொண்டு சோதித்து விட்டான் என்று சொன்னார். ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய கண்ணை எடுத்து விட்டான், பார்வையை பிடுங்கி விட்டான். அதன் மீது அவன் வந்து பொறுமை கொள்ளுகிறான், அதை அப்படியே வாழ்வியலோடு ஏற்று பழகிக் கொள்ளுகிறான். அவனுக்கு சொர்க்கத்தை தவிர அல்லாஹ் எந்த கூலியும் தரமாட்டான் என்று சொல்லி பொய்யே உரைக்காத சாதிக்குள்ளமையின் சத்திய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த சபர் கண் தெரியல, உடனே உலகத்துல எல்லா பயலுக்கும் தெரியுது, எனக்கு மட்டும் ஏன் தெரியல? கெட்ட பயலுக்கெல்லாம் கண்ணு தெரியுது. நம்ம அப்படித்தானே நிறைய விஷயத்தை எப்படி ஒப்பிடுவோம்? அவன் பாருங்க தண்ணி அடிக்கிறான், அவனுக்கெல்லாம் நல்லா இருக்கான், கார் வச்சிருக்கான், உள்ள போய் பார்த்தாலே தெரியும் உள்ள. இப்ப இந்த சபர் என்ற வார்த்தைக்கு இந்த இடத்துல சொல்லுகிறார்கள், உள்ளார்ந்த ஒரு அமைதி. உள்ளார்ந்த அமைதியோடு நீங்கள் உலகத்தில் எந்த செயலை நீங்கள் முற்படுத்தி அதை பக்கத்தில் போனாலும் சரி, உங்களுடைய ப்ராகிரஸ் இட்ஸ் குட், உங்களுடைய ரிசல்ட். உள்ளார்ந்த அமைதி இல்லாமல் நீங்க எங்க போய் என்னத்த தலைவலன்னாலும் சரி, உங்களுடைய அந்த விடவிடப்பை பார்த்தோன்னே அவன் முடிவு பண்ணிடுவான், இது இல்ல தேராத கேஸ். இது வாழ்வினுடைய எல்லா தளத்திற்கும் சொல்லுகிற ஒரு செய்தி. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல சொல்லுகிறார், ஏன் போரோடு பொறுமையாளர்களை சொன்னான். முக்கியமான தளம் அது. அந்த இடத்திலே ஒரு மனிதன் பதஷ்டப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அது அவனுடைய சொந்த எண்ணமாக ஆகிவிடும், உணர்வுக்கு அடிப்படையாக ஆகிவிடும். அந்த இடத்தில் அதல்ல, நான் வந்து நின்று கொண்டிருப்பது அவனுடைய உள்ளமைதி சொல்லும், நான் வந்து நின்று கொண்டிருப்பது என்னுடைய ரப்பினுடைய கலிமாவை உயர்த்துவதற்காக வேண்டி, வேறு எதற்கும் இல்லை. இந்த கலிமாவை உயர்த்த வேண்டிய பொறுப்பு அவனை சார்ந்தது, என்னை இங்கே நிற்க வேண்டிய பொறுப்பு அவனை சார்ந்தது, நான் என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவுகளை கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய ரப்பை சார்ந்தது. நான் சும்மா பொம்மை, ஐ எம் நத்திங். அப்படி இருக்கும்போது அவர் என்ன செய்வார், மனசு அமைதியா இருக்கு. கையை தூக்குன்னு ரப்பு கட்டளை போட்டா தூக்க போறோம், மூத்தா போகணும்னு கட்டளை போட்டிருந்தா மூத்தா போயிடுவோம். இந்த உள்ளமைதியோடு ஒரு மனிதன் செயல்படுகிற போது தவக்கல்னு சொல்லலாம், இதுக்கு அவனுடைய எல்லா செயல்களும் அழகாக இருக்கும். இதுல கொஞ்சம் குறைஞ்சி நம்ம திறமையை காட்ட போறோம் சொல்லிட்டு வந்த உடனே அல்லாஹ் தஆலா ஒரே தட்டு தட்டுறா. இது வாழ்க்கையினுடைய எத்தனமாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய அலுவலகம், அது உங்களுடைய குடும்பம், அது உங்களுடைய சமூகம், அது எத்தனமாக இருந்தாலும் சரி, நான் என் திறமையின் அடிப்படையில் இங்கே என்னுடைய அறிவை விரிக்கப் போகிறேன் என்று மனிதன் முடிவு செய்கிற போது அங்கேதான் அவன் சரி ஆரம்பிக்கிறார். சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான், சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இப்படி ஒரு கட்டம் இருந்தது, 20 பேர் 100 பேர்களை சமாளிக்கிற அளவுக்கு உங்களுடைய இதயத்திலே ஆணித்தனமான அந்த சபர் இருந்தது. அல் ஆன், ஆனால் இப்போது, ஹஃபஃபல்லாஹு அன்கும் வஅலிம அன்ன ஃபீக்கும் பஅஃபா, உங்களுடைய அந்த எண்ணத்திலே சில குறைபாடுகள் வந்து அதிலே சில குறைகள் ஏற்பட்டு விட்டது என்பதை அல்லாஹ் அறிகிறான். சில குறைபாடுகள் வந்து விட்டது என்பதை அல்லாஹ் அறிகிறான். நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் 100 பேரை வெற்றி கொள்ளுவீர்கள். சஹாபாக்களை பார்த்து பேசின பேச்சு இதுல வந்து அவங்களுக்கு என்ன அஜர்த்து குறை ஏற்படுத்தி, நம்ம பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. இந்த வார்த்தையை அப்படி விளங்கிறோம், இந்த வார்த்தையே அப்படி விளங்கிறோம். இப்ப அந்த காலங்கள் இருக்கட்டும், இன்னைக்கு நமக்கு 100 பேர் 100 பேர்களை வெற்றி கொள்வார்கள். இன்னைக்கு நமக்கு எதை பத்தியும் சிந்திக்கிறதுக்கே தயார் இல்லைங்க, எதை பத்தியும் சிந்திக்கிறதுக்கே தயார் இல்லை. சமூகத்தில் என்ன நடந்தாலும் சரி, எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஏதோ நடக்குதுயா அது பாட்டு. ஒருத்தர் கேட்ட மாதிரி, ஏங்க துபாயில எப்படிங்க இருக்கீங்க, எந்திரிச்சா பொழுது விடியுது, படுத்தா பொழுது அடையுது, என்ன செய்யுது, இப்படி டெய்லி போகுது, நானா வேற எப்படி மாத்தியா போ, எந்திரிச்சா பொழுது விடியுது, படுத்தா பொழுது அடையுதா, மாடி எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு, நியூட்டன் இருந்தா கூட ரொம்ப சந்தோஷப்படுறாரு இவரு. அழகான ஒரு செய்தியை மரியாதைக்குரிய ஹதரத் அவர்கள் இங்கே சொன்னார்கள், இந்த செய்தியோடு சேர்ந்து வருகிறது, இன்னைக்கு அதை பார்த்துருவோம். இப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா அந்த நிலையை ஆரம்பத்தில் உள்ளதை மாற்றிவிட்டு அடுத்த ஒரு நிலையை அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சில செய்திகள் திருக்குர்ஆனிலே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுவது நமக்கு அவசியமாக இருக்கிறது, அதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சொல்லிட்டு நம்ம அடிக்கடி சொல்லுகிறது மாதிரி அல்லாஹு தஆலா எந்த வசனத்தை முடிக்கிற போதும் கூட அதில் ஒரு முத்தாய்ப்பு இருக்கும். முடிகிற வசனம் என்னமோ சாதாரணமாக இருக்கும், ஆனால் அதனுடைய காரண காரியங்களோ ரொம்ப பெருசா இருக்கும். அல்லாஹு தஆலா சொல்றான், அலம் தஅலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷய்இன் கதீர். ஆயத்தை மாற்றுவது, ஆயத்தை மறக்க, இன்னொரு ஆயத்து இருக்கு, ஆயத்தை மறக்கடிப்பது. ஹதீஸ்ல வருகிறது, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களிலே சில பேர் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து அமர்ந்திருந்தார்கள். ஒரு சூரா நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கியது, அதை நாங்கள் மனனம் செய்தோம், திரும்ப எங்களுடைய வீடுகளுக்கு சென்றோம். நாங்கள் அன்றைய தினத்தில் தஹஜ்ஜத்து தொழுவதற்காக வேண்டி எழுந்து அந்த சூராவை ஓதலாம் என்று எத்தனிக்கிற போது அது எங்களுடைய மனதிலே இல்லை. மறுநாள் காலையில் திரும்ப நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திற்கு வந்தோம், வந்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொன்னோம், யார ஸல்லல்லாஹ், இப்படிப்பட்ட சில சில நிகழ்வுகள் அது எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முறையிடுகிற போது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது நேற்றைய தினத்தில் அது மன்சூகாக்கப்பட்டு விட்டது, அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது, நிசியானாக அது எடுக்கப்பட்ட ஒரு செய்தியாக ஆகிவிட்டது என்பதை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்ப இந்த இடத்துல ஒரு செய்தி, மேற்கத்தியர்கள் ஓரியன்டலிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இஸ்லாத்தை எப்படியாவது குத்திப்பாக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இதை பிடிச்சிக்கிட்டான். அது எப்படி மாத்துறாருன்னு சொல்றாரு, அப்புறம் மறந்து போகுங்கிறாரு, இது என்ன? இப்ப நம்ம ஆளே சில பேர் கேட்பான், அது என்ன மாத்துறதும் மறந்து போறதும் என்ன நபிக்குரிய ஒரு செய்தியா, அது எப்படி மறக்கலாம், குர்ஆனுங்க இறங்கிருச்சு அது எப்படிங்க மறக்கலாம் இப்படின்னு அங்க உட்கார்ந்துகிட்டு ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கான்.
இப்ப இதனுடைய தெளிவு உண்மையிலே அல்லாஹு தஆலா இந்த வேதம் சத்தியம் என்பதை இந்த ஆயத்தை கொண்டு வெளிப்படுத்துகிறான். இந்த ஆயத்து உண்மையிலே நூற்றுக்கு நூறு எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இது நபியின் மீது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து இறக்கப்பட்டது என்பதற்கு அத்தாட்சியே இந்த ஆயத்து தான். ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு ஆயத்தை மாற்றுகிறது என்ற அந்த செய்தியையும் அதே போன்று ஒரு ஆயத்து மறந்து போகிறது என்ற செய்தியையும் நபி அவர்கள் வெளியே சொல்லாமல் இருந்திருக்கலாம். குர்ஆன் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா நபி இதை இது சொந்தமா இருந்திருந்துச்சுன்னா தான் கப்சா விடுறவன் என்னைக்குமே தன்னுடைய குறைகளை வெளிப்படுத்த மாட்டார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த நிகழ்வுகளை அப்படியே பதிவு செய்கிறார்கள். ஏன்? இது என்னுடைய ரப்பு கொடுப்பது. எதையும் மாற்றுவது என்பதோ எதையும் மறக்கடிப்பது என்பதோ இந்த வேலைகள் எல்லாம் ரப்பின் புறத்திலிருந்து நடைபெறுவது. அல்லாஹ் அங்கே எதிர்பார்ப்பது உன்னுடைய இத்தாஅத் அது எவ்வளவு, உன்னுடைய பணிவு அது எவ்வளவு, அவ்வளவுதான். சொன்னோன் கேட்டேன், அல்லாஹ் ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னான் என்று கேட்டேன், அந்த வழிபாடு இருக்கிறதா? மறந்து போச்சுன்னு சொன்னாலும் கூட சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கான், தாயத்து வந்துச்சு மறந்து அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் முழுமையான ஈமானின் அடையாளம். ஹதீஸ்ல வருகிறது, மன் அஹப்பல் இல்ல வஅபகவல் இல்ல வஅதால் இல்ல வமனஅல் இல்ல ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான். ஒரு மனிதனுடைய ஈமான் எப்போது பூர்த்தியாகும் என்று சொன்னால் அவனுடைய எல்லா காரியங்களும் ரப்புக்கென்று இருக்கும். மன் அஹப்பல் இல்ல, ஒரு மனிதனை ஒருவன் பிரியப்பட்டான் என்று சொன்னால் அல்லாஹுக்கென்றே பிரியப்படுகிறார். மன் அஹப்பல் இல்ல வஅபகவல் இல்ல, அல்லாஹுக்கென்றே கோபப்படுகிறார். ஆத்தால் இல்ல, அல்லாஹுக்கென்றே கொடுக்கிறார். மனால் இல்ல, அல்லாஹுக்கென்று கொடுக்காமலும் இருக்கிறார். சில நேரங்களிலே கொடுக்காமலும் இருப்பதும் கூட சிறப்பு. சில நேரங்களில் எல்லா நேரத்திலையும் கொடுக்கிறது, சில நேரத்தில் கொடுக்காமல் இருக்கிறது சிறப்பு. இதை அவர் அல்லாஹுக்கென்றே செய்தார் என்று சொன்னால் பொய்யே உரைக்காக சாதிக்குள்ள மீன் சத்திய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அவனுடைய ஈமான் பரிபூரணமாக ஆகிவிட்டது. முழுமையான ஈமானை அடைய பெற்றவனாக அவன் இருக்கிறார். இப்ப இந்த உண்மையை எடுத்துரைத்து விட்டு உடனே அல்லாஹு தஆலா இறக்கிறான், அலம் தஅலம் அன்னல்லாஹு அலா குல்லி ஷைன் கதீர். நபியே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இப்படி மறக்கடிப்பது, இப்படி ஒன்றை மாற்றுவது, இந்த எல்லா சக்தியும் அல்லாஹுக்குரியது. நீங்கள் இந்த தெளிவை அந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள். அலம் தஅலம் என்ன நபியை நீங்கள் அறியவில்லையா? அலம் தஅலம் என்ன நபியை நீங்கள் அறியவில்லையா? நபியை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கிறான். ஹதீஸ்களிலே வருகிறது, நம்முடைய முன்னோர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு சாதாரணமான ஒரு மனிதர், நம்மை போன்ற ஒரு சாதாரணமான மனிதனுடைய அறிவிலிருந்து ஒரு பெரிய கடலினுடைய ஒரு ஏழு கடல்கள் இருந்து அதில் ஒரு சொட்டு அறிவு தான் இந்த சமுதாயத்துக்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஏழு கடல்களுடைய ஒரு சொட்டு அறிவு, அதுதான் உலகம் முழுக்க. இந்த ஏழு கடல்களுடைய அறிவு அம்பியாக்களுடைய அறிவுக்கு சொந்தமானது. ஏழு கடல் இருக்கு, அதுல ஒரு சொட்டு தான் முழு சமுதாயத்திற்கும். இந்த ஏழு கடல்களுடைய அறிவை சொந்தக்காரர்கள் அம்பியாக்கள். அதனாலதான் அல்லாஹு தஆலா விசாலமான அந்த காலத்தில் உள்ள எல்லா அறிவையும், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பார்த்தோம், பறவை அடங்கியது, காற்று ஓடியது, இதெல்லாம் எப்படி அல்லாஹு தஆலா அந்த விதமான அந்த அறிவுகளை எல்லாம் ரகசியங்களை தந்தான். இன்னும் சொல்லுகிறார்கள், அந்த அம்பியாக்களில் எல்லாம் ஏழு கடல்களிலிருந்து ஒரு சொட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஏழு கடல்களுக்கு சொந்தக்காரர்கள் தான் நம்முடைய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமையாக சொன்னார்கள், இன்னி ஊத்தி து இல்மல் அவ்வலீன் அவள் ஆகிறேன், ஆத முதல் கடைசி மரணிக்கிற மனிதன் வரை உள்ள அத்துணை இல்முகளையும் அல்லாஹ் எனக்கு ஒன்றாக திறந்து விட்டிருக்கிறான். பெருமையாக எல்லாம் யார் சொன்னை? அல்லாஹ் தந்திருக்கிறான். இன்னி ஊத்தி து, இந்த ஊத்தி து அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் கிஃப்டாக. என் திறமை அல்ல, என் அறிவல்ல, என் சொந்தமல்ல, என் ரப்பு எனக்கு தந்திருக்கிறான். இல்மல் அவ்வலீன வல் ஆகிரி, எனக்கு முன்ன எத்தனை சமுதாயங்கள் இந்த உலகத்தை கடந்து சென்றதோ அத்தனை அறிவுகளும் என்னிடத்திலே உண்டு. இன்னும் இதெல்லாம் வரப்போகிறதோ மனித சமுதாயத்திற்கு அந்த காலத்திலே புரியாதோ? சகாவாக்கடத்துல போய் ராக்கெட்டை பத்தி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காது. அதான் ஒருத்தர் சொன்னார், அக்பர் ராஜாவை, அக்பர் இருந்தார்ல பாபர் அக்பர், அவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து இன்னைக்கு நம்ம விட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கீங்களேன், அந்த டெல்லியில டெல்லியில விட்டோம்னா அரண்டு போயிடுவாங்க. அக்பர் கொடி கட்டி வாழ்ந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னா, ஒரு சாதாரண நம்மை போன்ற ஒரு கூலி செய்கிற வாசி ஏசியில இருக்கான், கார்ல போறான், ஏசியில் காரு, அவங்க காலத்தில் அதெல்லாம் இல்லை, குதிரையில தான் போகணும். ராசாவா இருந்தாலும் அரண்மனையில இருந்தாலும் விசிறி தான் விடணும். இன்னைக்கு அவனை யோசிச்சிருக்க மாட்டானே, அவனை இன்னைக்கு கூட்டிட்டு வந்து பாருனாலும் அவன் பிரமிச்சு போய்விடுவானே. அட அக்பரை விட நீ பெரியாளியா? அம்மா நம்ம பெரியாளா? அப்ப அல்லாஹு தாலா அந்த சொல்லுகிறான், அந்த இல்முக்கு சொந்தக்காரர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இது எல்லாத்தையும் அல்லாஹு தாலா தன்னிடத்தில் அந்த எல்லா சக்திக்கும் அவன் தான் குதிரத்துக்கும் சொந்தக்காரன் சொல்லிட்டு அடுத்த ஆயத்துல சொல்றான், இன்னல்லாஹா அலம் தால மன் அல்லாஹ லஹு முல்கு சமாவார், அல்லாஹுக்குத்தான் இந்த வானத்தினுடைய பூமியினுடைய ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறது. ஒமாலக்கும் மின் தூணில்லாஹி மின் வலியும் நசீர், அல்லாஹுவை தவிர்த்து வேறு யாரும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனோ அல்லது உங்களுக்கு எஜமானனோ யாருமே இல்லை என்ற செய்தி அல்லாஹு தாலா சொல்றான். இப்ப இந்த இடம் இது ஒரு முக்கியமான செய்தி, அதனால வந்து ஹஜரத்தவங்க தொட்டு வச்சுட்டாங்க, அதைத்தவங்க பேசும்போது ஒரு செய்தியை சொல்லிட்டாங்க, அதனால இந்த ஆயத்தோடு இணைந்த ஒரு செய்தியாக இருப்பதனால் அதை மட்டும் சொல்லிட்டு இன்ஷால்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம சேலத்திலேருந்து வந்திருக்க ஹஜரத்தவங்க ஒரு 10 நிமிஷம் அவங்கள்ட்ட பேசுவாங்க. அதுக்கு முன்னால் இந்த ஆயத்தை சொல்லி இன்ஷால்லா முடிச்சுக்கிறேன். அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்திலே சொல்றான், அல்லாஹ் ஹஜரத்தவங்க அழகா சொன்னாங்க, அல்லாஹ் வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, இன்றைய ஸ்ட்ரெஸ் காலத்துல இன்றைய நாம் வாழுகிற இந்த எமோஷனல் லைஃப் இந்த உணர்வு காலத்தில் இந்த ஆயத்தில் இருக்கிற மனிதனுக்கு பெரிய டானிக், பெரிய டானிக். இந்த ஆயத்து ஹஜரத் அவர்கள் சொன்ன ஆயத்தில் இருக்கிறது பெரிய டானிக். அல்லாஹ்வினுடைய நியமத்துகளை நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதை சொல்லி முடிக்க முடியாது, அதை சொல்லி மாற முடியாது, என்னவே முடியாது, அவ்வளவு நியமத்துகள். இப்ப ஒருத்தர் இப்படி யோசிச்சு என்னையா நியமத்து, ஆனால் மனசன் புலம்பிக்கிறான் அப்பப்ப, அச்சோயோ காசு இல்லையே, பணம் இல்லையேங்கிற, அது இல்லையேங்கிற, உடம்பு நல்லா போலியாங்க, அது எல்லாம் புலம்பிக்கிறான். ஹஜரத் அவர்கள் சொன்னது போன்று ஒரு ஹதீஸ்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய நோய்க்கு முன்னே நீங்கள் சிஹத்தாக இருக்கும் போதே அல்லாஹ்வினுடைய நேமத்துகளை எண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். எப்படிங்க எண்ணி பார்க்க முடியும், நல்லா சிஹத் இருக்கும்போது பக்கத்தில் உள்ளவர் பார்க்கிறாரு இல்லையா, பக்கத்தில் உள்ளவர் எங்க பார்த்தாலும் சுகர், எங்க பார்த்தாலும் பிபி, அங்க கேன்சர், இதெல்லாம் பார்க்கும்போது அல்லாஹ் என்னை எப்படி வச்சிருக்கான், அல்லாஹு அக்பர் சொல்றாரு. இப்ப இந்த அல்லாஹு அக்பருங்கிற வார்த்தை இருக்கிறதே அரிசி தட்டும். அதே மாதிரி உங்களுடைய ஷபாப், உங்களுடைய இளமையை உங்களுடைய முதுமைக்கு முன்னால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு கிழவனாயி எப்பங்க தொழு, அதெல்லாம் 60 வயசுக்கு மேலங்க கல்யாணம், 60 நேர்ந்து விட்ட மாதிரி 60 வயசுக்கு மேல டேலா பிடிக்க முடியல, 60 வயசுக்கு மேல முட்டிக்கு போ, இந்த சஜிதாக்கு போக முடியல, நல்ல இப்ப ஜவானா இருக்கார், இதை யோசிச்சுப்பார். அதே மாதிரி உன்னுடைய வறுமைக்கு முன்னாடி உன்னுடைய பணக்காரத்தன்மையை அல்லாஹ் உன்னிடத்தில் தருகிற செல்வத்தை சரியாக பயன்படுத்திக் கொள் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. இப்ப செய்திக்கு வருவோம், இப்ப இந்த நேமத்துகளை எப்படி விளங்கிக் கொள்வது, இந்த சொன்னாங்களே அல்லாஹ்வினுடைய அனுக்கிரகங்கள் புரிந்து கொள்ள முடியாதது, எப்படி புரிந்து கொள்ள முடியாதது. அதற்கு மேலே உள்ள ஆயத்தில் ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லுகிறார், மேலே உள்ள ஆயத்தில் அந்த ஆயத்தோடு அப்படி சொல்லி இதுக்கு வரும்போது இப்ப இப்ப விளங்கும் மனுஷனுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் உள்ளதி ஹலக சமாவாதி வல் அர்ம், அல்லாஹ் உள்ளதி ஹலக சமாவாதி வல் அர்ம் வ அன்ஸல மினஸ் ஸமாஇ மா فأخرج به من الثمرات رزقا لكم وسخر لكم الفلك لتجري في البحر بأمره وسخر لكم الأنهار وسخر لكم الشمس والقمر دائبين وسخر لكم الليل والنهار وآتاكم من كل ما سألتموه وآتاكم من كل ما سألتموه وآتاكم من كل ما سألتموه وإن تعدوا نعمة الله لا تحصوها. இப்ப மேலேந்து இதை ஒருத்தர் அப்படியே படிச்சுட்டே வர்றாரு, இப்ப கீழே பார்க்கும் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவார். எப்படி அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல சொல்றான், அல்லாஹ் உள்ளதி, அந்த அல்லாஹுவை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அந்த அல்லாஹுவை பற்றி உங்களுக்கு அட்ரஸ் வேணுமா, அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமா, இத்தனை நியமத்துகளை எனக்கு செய்திருக்கிறான் என்ற எண்ணம் மனதில் உறுதியாக வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் உள்ளதி, அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஹலக சமாவாதி வல் அர்த், அவன் தான் உங்களுக்கு என்று வானத்தையும் பூமியையும் படைத்தான். உலகத்துல வாழ்றோம் அப்படின்னு சொன்னா ஏதோ தனித்திறமை அல்ல, நாம் வருவதற்கு கோரான கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலே நாம் பிறக்க போகிறோம்ங்கிறதுக்காக வேண்டி வானமும் பூமி இருக்கு. யாருக்குங்க, நாம் ஒவ்வொருவருக்கும். ஹலக சமாவாதி வல் அர்த், அவன் வானங்களையும் பூமியையும் படைத்தவன், அதற்கு பின்னே மேகங்களை கொண்டு அந்த வானத்திலிருந்து தண்ணீரை பொழிய செய்தான், அதிலிருந்து நீங்கள் உண்ணுகிற கனிவர்க்கங்களை அல்லாஹ் உங்களுக்கு தந்தான், அந்த கனிவர்க்கங்களோடு சேர்த்து இன்னும் ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் ரிஸ்க் என்று சொன்னால் அவன் எதையெல்லாம் அனுபவிக்கிறானோ, ஒரு மனிதனுடைய ரிஸ்க் அப்படின்னு சொன்னா அவன் வாழ்க்கையிலே எதெல்லாம் அனுபவிக்கிறானோ அதற்கு பேர் தான் ரிஸ்க். நம்முடைய முன்னோர்கள் இதற்கு விளக்கம் எழுதும்போது எழுதுகிறார்கள், ஒரு மனுஷனுக்கு கோடான கோடி ரூபாய் இருக்கு, ஆனா அவர் வந்து சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட், அதனால அவர் வந்து தேங்காய் சாப்பிடக்கூடாது, நெய் சாப்பிடக்கூடாது, எண்ணெய் சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, காஞ்ச ரொட்டி தீங்கன்னா உனக்கு நசீபு காஞ்ச ரொட்டி மட்டும்தான், உன்னுடைய ரிஸ்க் அது மட்டும்தான். இந்த இப்ப இப்ப இந்த இதுதான் கோடியை எதிர்த்து, இதெல்லாம் பின்னாடி உள்ளவங்களுக்குள்ள காசு, இதெல்லாம் இவருடைய ரிஸ்க் அல்ல. யாருக்காவது சேர்ந்து வந்துட்டு போவான். அது அரசியல்வாதிக்காக வேண்டி இருக்கும், அல்லது வந்து முனிசிபாலிட்டிக்காரனுக்கு இருக்கும், அல்லது தன் பிள்ளைகளுக்கு பேரனுக்கு இருக்கும். எவனாவது ஒருத்தன் அந்த சொத்தை அழிச்சு எவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானோ அவனுக்குள்ளதான் இருக்கும். எத்தனையோ ஊர்ல நல்ல சம்பாரிச்சு வச்சுட்டு போனதை அழிச்சு திம்ப உட்காந்து அவன் ரிசுக்கு எவனா தலையெழுத்துல அங்க உட்காந்து சம்பாரிச்சு விடுறான். ஆனால் உங்களுடைய ரிசுக்கு எது தெரியுமா? நீங்கள் எதை கொண்டு மன்ஃபஅத் அடைகிறீர்களோ, எந்த பொருட்களை கொண்டு உங்களுக்கு நஃபா கிடைக்கிறதோ அது பேர் தான் ரிஸ்க். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் வானத்திலிருந்து பூமியிலே தண்ணீரை இறக்கினார், இறக்கிவிட்டு அதிலிருந்து பல வர்க்கங்களை வர செய்தார், அதை சாப்பிடுகிறீர்கள், அல்லாஹ் ரிசுக்கை கொடுக்கிறார். கொடுத்து விட்டு சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு கப்பலை வசப்படுத்தி கொடுத்தார், லி தஜ்ரிய ஃபில் பஹ்ரி பி அம்ரே, நீங்கள் அதை கொண்டு கடலிலே பிரயாணம் செய்கிறீர்கள். அந்த காலத்துல சஹாபாக்கள் இருந்தாங்க, முன்னாடி வியாபார கூட்டமாக வெளியே போகிற அந்த செய்தியை திருக்குர்ஆன் பதிவு செய்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு கப்பலை வசப்படுத்தி கொடுத்தார், அந்த கப்பல் தண்ணீரின் மீது அவனுடைய அனுமதி கொண்டு போகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வருஷத்துல மட்டும் பிளைட் கிராஷ் எத்தனையோ வேரியேஷன் ஆயிருக்கு போன வருஷத்தை விட. இன்னைக்கு மேப் போடுறான் உட்காந்து, வேரியேஷன் மேப் போடுறான், திடீர்னு கிராஷ் ஆயிடுச்சு, போய்கிட்டு இருந்த விமானம் திடீர்னு விழுந்துருச்சு, யாருக்குமே புரியலங்கிறான். எல்லாம் சொல்லுகிறான், உங்களுக்கு நாம் தசுவீறு செய்து கொடுத்தோம், உங்களுக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம், எதை? அந்த கப்பலையும் அந்த கடலையும் சேர்த்து. அந்த கப்பலில நீங்க நினைச்ச மாதிரி இப்படி திருப்பினோம்னா உங்க டைரக்ஷனுக்கு தந்தது மாதிரி கப்பல் திருப்புது கடல்ல. நினைச்சிச்சுன்னா ஒரே அறையில கடல் உங்க கப்பலையும் உங்களையும் சேர்த்து உள்ள இழுத்துட்டு போயிடும். முடியும், கண்ணுக்கு எதுக்கு நடக்கிறது? வேகமான அபுதாபிக்கு இங்கிருந்து போகிற வண்டி 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறார், அந்த வண்டியினுடைய அந்த டயர் தரையில நிக்கிறது மைக்ரோ செகண்ட் தான், உண்மைதானே? பறக்கிறாருன்னு அர்த்தம். வண்டியில 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருந்து அபுதாபி ரோட்ல அப்படி பிடிச்சு போனார் அப்படின்னு சொன்னா அந்த டயர் எத்தனை நிமிஷங்கள் ஒரு இடத்துல நிற்கும்? மைக்ரோ செகண்ட். இந்த ரோட்டையும் இந்த வண்டியையும் கட்டுப்படுத்தி கொடுத்திருப்பது ரப்புல் ஆலமீன். திறமை நினைக்காதே. இன்னைக்கு அங்க பிளைட் போக முடியாது, 6 மாசம் தடவோட ஓட வயிற்று குத்திக்கலாம், என்ன செய்யறதுன்னே தெரியல. அல்லாஹ் உங்களை சோதிப்பதற்கு அப்படி இப்படிலாம் வந்து கொண்டு வந்து வானத்திலிருந்து கல்ல கொட்டிலாம் சோதிக்கணும்னு தேவையில்லை. இருக்கிற ஒரு நேமத்தை அப்படி புடுங்கி விட்டான் அப்படின்னு சொன்னா இப்ப சொன்ன மாதிரி இன்னைக்கு தெரியுது. இதுவரை நாங்க வான்வழிக்கு சொந்தக்காரர்கள், 150 பிளைட் போச்சுன்னா திடீர்னு ஒரு நாள் நின்ன உடனே அவன் ஏர்போர்ட்ல நிக்கிறான், 4 பேர் அங்க நிக்கிறான், என்ன சேர்ந்துல மீட்டிங் கேன்சல் ஆ போச்சுங்கன்னா கோடிக்கணக்கில் என்ன சொல்லாம கொள்ளாம ஒன்னும் நடக்கலையே. என்ன நடந்து போச்சு? வானம் பூரா திறந்து தானே இருக்கு, எப்படி வேண்டாலும் போலாமே, முடியலையே. சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி கொடுத்தான், அது அப்படியே அதனுடைய பாதையிலே சென்று கொண்டிருக்கிற நிலைமையில் உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு காலையும் இரவுகளையும் பகலையும் வசப்படுத்தி கொடுத்தான், இன்னும் உங்களுடைய வாழ்நாளையில் நீங்கள் எதையெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அத்தனையும் கொடுத்து கொண்டிருக்கிறான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். சொன்னு இப்ப நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வினுடைய அந்த அனுக்கிரகங்களை நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது சொல்லி மாற முடியுமா? துபாய்க்கு வர்றவர் நினைக்கிறாரு மாப்பிள்ளை துபாயில இருந்தாதான் கல்யாணம் முடிச்சு கொடுப்பேங்கிறான், மாப்பிள்ள இங்க இருந்து பிளைட் ஏறி அப்படி வந்துட முடியுமோ? இங்க வந்து உட்காந்துட்டு காசு கிடைக்கலாம் என்ன அல்ல என்ன பார்க்கவே மாட்டேங்கிறான். அதே அப்பா பிளைட்லயே வச்சு தலைவெட்டா தட்டி இருந்தா எப்பங்க நேமத்து விளங்கும்? சரி, இப்ப இந்த இடத்துல ஒரு செய்தி வருகிறது, இன்னும் பல செய்திகளை எல்லாம் சொல்லலாம். அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் பகலை இரவை, அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் பகலை இரவை, ஆறை கடலை, கப்பலை, சூரியனை சந்திரனை. என்ன வசப்படுத்தி கொடுத்தான்? இப்ப நான் சொல்றேன், நீ வந்து இப்ப உதிக்கணும், சூரியன் இப்ப உதிக்கணும், உதிக்குமா? அப்புறம் என்ன வசப்படுத்தி கொடுத்தது? என்ன இதுக்கு என்ன அர்த்தம்? வசப்படுத்தி கொடுத்த தஸ்ஹீர் என்ற வார்த்தைக்கு எந்த விதமான கூலியும் இல்லாமல் அடிமையாக இருப்பதுன்னு அர்த்தம். தஸ்ஹீர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா சுஹ்ரியத், கீழ்நிலையிலே கேவலமாக எந்த விதமான கூலியும் இல்லாமல் சில பேர்கிட்ட அடிமையாக சொல்றது. சில சில இடங்கள்ல சில பேர் பாஸ் இருப்பான், சில பாஸ் இப்ப ரூம்ல அங்க இங்க எவனாவது ஒருத்தன் கொஞ்சம் அதிகார துறனையில கொஞ்சம் ஜிம்முக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் கை கொஞ்சம் அப்படி வலுவா இருக்கும். இப்ப அவர் தான் அங்க மாப்பிள்ள எல்லாம் தண்ணி பிடிச்சிடுவா, அவன் பக்கத்துல இருக்கவன் அடிச்சு போடுவானே அப்படிங்கிறது. ஆஹ், புடிச்சிட்டு வந்துடுறானே பாக்கலாம்ல. இது நிறைய பேர் இப்ப அவருடைய இதை காட்டி ஹதீஸ்ல வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுக்ரமு ரஜுலு மகாஃபத ஷர்ரி, கியாமத்துடைய நாளையில் அடையாளங்களில் ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மதிக்கப்படுவான். ஒரு மனிதன் மதிக்கப்படும். இன்னைக்கு எத்தனையோ பேரை மதிக்கிறாங்க. அவர் வந்த உடனே எழுந்திரிச்சேன் வாங்கினே வாங்கினேன் தலைவரே நல்லா இருக்கலாம் அப்படி எல்லாம் கேட்கறா கேட்பாங்க. எதுக்கு தெரியுமா? மகாஃபத ஷர்ரி, அப்படி கேட்காம இருந்தா நாளைக்கு ஆப்பு வச்சிருவானேங்கிற பயத்துக்காக வேண்டி அப்படி சொன்னாங்க நபி. மகாபத்த ஷர்ரி, இவனுடைய ஷர்ரி, இவனுடைய கெடுதல் இதற்கு பின்னால் நம்மளை பிடிச்சுக்கொள்ளும், இப்ப எந்திரிச்சு நிக்காட்டி அப்படிங்கிறதுக்காக வேண்டிய சில மனிதர்கள் உலகத்திலே மதிக்கப்படுகிறார்கள். அப்பா, அப்படி ஒரு காலம் வந்துச்சு என்று சொன்னால் கியாமத்துக்கு நெருக்கமாக போய்விட்டோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு எங்கெல்லாம் நடக்குதுங்க மகாபத்த ஷர்ரி ஒரு மனிதனுடைய. இப்ப இதே மாதிரி சில தன்மைகள் இருந்துச்சுன்னா நாம் மாத்திக்கொள்ள வேண்டும். இப்ப அல்லாஹ் சொல்லுகிறார், சஹரலக்கும் சஹரலக்கும் கமர், இப்ப உங்களுக்கும் சந்திரனுக்கும் என்ன சம்பந்தம், உங்களுக்கும் கமருக்கும் என்ன சம்பந்தம், உங்களுக்கும் புல்குக்கும் என்ன சம்பந்தம், நீங்க எந்த தகுதியில இருக்கீங்க அதை ஆட்சி செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுடைய கையிலே தந்திருக்கிறாங்கிறான். என்ன கையிலே தந்தான் இன்ஷால்லா, அப்படி என்ன தந்தாங்கிறத அடுத்த வாரம் சில பார்க்கலாம். ஏன்னா அஜர் உட்காந்துருக்காங்க, டைம் வேற ஆயிடுச்சு. பேசுங்க இன்ஷால்லா. இப்ப ஊரு புரிய ஒரு மாசம் இருப்பீங்களோ? ஒரு மாசம் இருப்பாளா? சரி, அப்ப இன்ஷால்லா அடுத்த வாரம் வச்சுக்கோ. சரி, அடுத்த வாரம் வச்சுக்கோ. என்ன ரொம்ப நேரங்க, பத்தரை மணிக்கு அந்த பையன் வந்தாங்க நிற்பான். அதிர்த்தவங்க சொன்ன மாதிரி எல்லாம் விருந்து விருந்து முடிக்கிறான். அப்ப அதனால நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு அவளும் முடிச்சிருவா. ஒரு பெரிய கல்லூரியினுடைய பிரின்சிபால், அதனால அவங்களுடைய இல்மும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான். இப்ப வந்து கொஞ்ச நேரம் பேசினாலும் எத்தனை செய்திகளை சொன்னார்கள் ஹசரத்தவங்க. இந்த மாதிரி இந்த செய்திகள் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க வரும்போது சரியாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நேரத்தை கொடுக்கறது. இன்னைக்கு ஹசரத்தவர்களை ஒரு அரை மணி நேரம் நான் பேச வைக்கலான்னு வந்தேன், கொஞ்ச நேரம் தப்சீரை பண்ணிட்டு. சரி, இப்ப இந்த சப்ஜெக்ட் முடிச்சது முடிச்சதா இருக்கட்டும். ஏன்னா இப்ப அடுத்த வாரம் இந்த தசுகை என்ன, இப்ப கொஞ்சம் மண்டையை புளியணும்ல. எல்லாம் உங்களுக்கு வந்து வானத்தையும் கடலையும் பூமியும் அழகப்படுத்தி கொடுத்துருக்கானா எப்படின்னு தெரியணும்ல. இன்ஷால்லா அதை அப்படியே வச்சுக்கிட்டே இருப்போம். அடுத்த வாரம் அதனுடைய விடைகள் இன்ஷால்லா. அல்லா ஹயாத்தோடு உங்களையும் என்னையும் வைத்திருந்தால் அது கிடைக்கும். அதுக்கு இடையில இப்போ போன வாரம் ஆரம்பித்தோன்னா ஒரு சப்ஜெக்ட் எல்லாரும் வந்துருன்னா ஹசரத் அது சொல்லுங்கண்ணே, தொழுகை சம்பந்தமா. தொழுகை சம்பந்தமா அது வந்து படிக்கிறோம், சின்ன வயசுல மக்தபில் இருக்கும்போது மனப்பாடம் பண்ணியிருப்போம், அல்லது அப்படியும் மறந்துருப்போம். எத்தனையோ செய்திகள் சில பேர் இப்போ இங்கே சொன்ன உடனே எப்படி சொன்ன உடனே நேர ஓடி போய் எதையாவது புக் எடுத்து பார்த்து என்னடா தொழுகையில பறந்து சுன்னத்து வாஜிபு உள் பறந்து வெளி பறலுங்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு இருக்கலாம். அதனால காமனா ஞாபகம் இல்லாதவர்களுக்கு ஞாபகப்படுத்தும் முகமாக, எல்லாரும் படிச்சிருப்போம் மறந்துருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தொழுகையினுடைய சில சில செய்திகளை, எதெல்லாம் முக்கியமான ஒரு தேவையோ அதெல்லாம். ஏன்னா டெய்லி அஞ்சு வேளை தொழுகிற நமக்கு சில செய்திகள் விடுபட்டது என்று சொன்னால் அதனுடைய நன்மைகளை அடைந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். ஆகவே தொழுகை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ கண்டிஷன்ஸ், ப்ரீ குவாலிஃபிகேஷன், அந்த தொழுகைக்கு உள்ளால் ஒரு மூமின் நுழைவதற்கு முன்னால், ஒரு முஸ்லீம் நுழைவதற்கு முன்னால் சில என்ன சொல்றது முன் சட்டங்கள் இருக்கிறது. ப்ரீ கண்டிஷன்ஸ் அண்ட் ப்ரீ குவாலிஃபிகேஷன், முன் தகுதியை அவர் இப்படி இருந்தார் என்று சொன்னால் அவர் தொழுகைக்கு போகலாம் என்று சொல்லி மார்க்கத்தினுடைய சட்ட விற்பனர்கள் சில செய்திகளை வகுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த செய்தியை ஏழு செய்தியாக பிரித்திருக்கிறார்கள். ஏழு செய்தி, இந்த ஏழும் ஒரு மனுஷனுக்கு இருந்தது என்று சொன்னால், அல்லது அந்த ஏழையும் அவர் இப்படி சோதிச்சு பார்த்து இது ஏழு நம்மள்கிட்ட இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஹீ இஸ் எலிஜிபிள் ஃபார் பிரேயர், அவர் தொழுகைக்கு தகுதியானவர், தனக்கு முன்னால் உள்ள ப்ரீ கண்டிஷன்ஸை அவர் ஃபுல்ஃபில் செய்து விட்டார் என்பது அர்த்தம் அப்படிங்கிறத நம்முடைய அதாவது சட்ட விற்பனர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். இப்ப இதுல முதல் செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் தொழுகைக்கு போவதற்கு முன்னால் தெளிவாக தெரிய வேண்டிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நேரங்களை அறிவது. எப்படிங்க தொழுகையினுடைய நேரங்களை அறிவது? தெளிவா போர்டு போட்டிருக்காது, அதற்கு லைட் மின்னி மின்னி எரியுது. எத்தனை மணிக்குங்க மகரிது? இந்த போர்டை பார்த்தா தெரியும். நம்ம நிறைய வாழ்க்கையில நிறைய விஷயத்துக்கு அப்படித்தானே போச்சு, எதை பார்த்தாலும் ஒரு காலத்துல ஹஜரத்வங்க காலத்துல அன்னைக்கு ஏதோ பேசிட்டு போது சொன்ன காலனா அரையண்ணா முக்கானா உரண்ணா இந்த கணக்கு எல்லாம் போட்டு எல்லாம் மனக்கணக்கு அப்படி நிற்கும். ஒரு 25 கணக்கு கொடுத்தாலும் அப்படி பாப்பா. இப்ப பெரிய சீஃப் அக்கௌண்டன்ட் அவர் தான் வந்து அதுக்கு ஜிஎம்மா இருப்பாரு. அவர்கிட்ட போய் ஒரு 4 கூட்டல கொடுத்தோடனே அந்த கால்குலேட்டர் எங்கிறாரு. நம்பியே பழகப்பட்டு போயிட்டோம்ல சில விஷயத்தை வாழ்க்கையில யதார்த்தமாக ஆகிப்போச்சு. நிறைய விஷயம் இப்படி நம்பி 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 எல்லாம் இன்னொரு சைடு கூட விடுறோம். அன்னைக்கு கூட ஒரு ரூமுக்கு போயிருக்கும் போது சொன்னேன், என்னங்க எப்படிங்க உங்களுடைய நேரத்தை வேஸ்டா இல்லாம கழிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இன்டர்நெட் பாக்குறான் சேர்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறான். நான் கேட்டேன், எவனாவது இன்டர்நெட் பார்த்து அவ்வளவு செய்தியை தெரிஞ்சுக்கிட்டதா? இதுவரையும் துணியால எனக்கு தெரியல. செய்திகள் கிடைக்கும், நான் அதை மறுக்கல. ஆனா நேரடியாக ஒரு புத்தகத்தை எடுத்து படிப்பதற்கும் இன்டர்நெட்டை பார்த்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னோடனே சில விஷயத்தை எழுதிக்கிட்டே இருக்கும்போது அங்கேருந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பான், இவர் அதை அழுத்தி போனோடனே இங்கேருந்து டிவி கட் ஆவார், கொஞ்சம் அங்கேருந்து வெளியே போவார். உண்மைதானங்க, டே டு டே லைஃப். ஏ அஜித் ஏதோ வந்து அரிசை பத்தி பேசிக்கிட்டு இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்க உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. யாருக்குமே இன்டர்நெட் தெரியாது, இவருக்கு மட்டும்தான் தெரியும். பெருசா பேசிக்கிட்டு இருக்காரு எல்லாருக்கும். எதையா சில குறிப்பிட்ட விஷயங்களை எடுத்துக்கொள்ள முடிகிறது, ஆனால் முழுதாக ஒரு விஷயத்திலே வந்து முழு அறிவு நமக்கு கிடைக்கிறதா சொல்ல. மெட்ராஸுக்கு நிசாமுதீன் நஜத்துல போயிருக்கும் போது சொன்னேன், பாப்பா 1000 கிதாப் உள்ள ஒரு சீடி இருக்கு, நான் வேண்டாம் உங்களுக்கு வாங்கி அனுப்புறேன், தப்சீர் பாக்குறதுக்கு லேசா இருக்குன்னு. அவங்க என்கிட்ட சொன்ன செய்தி என்னன்னா, தம்பி கிதாப்ல பாக்குறதுக்கும் கம்ப்யூட்டர்ல பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, நாங்கெல்லாம் இப்படி பார்த்து பழகிட்டோம், கிதாப்ல பாக்குறதுல பரக்கத்து வேற இருக்கு. ஏன்னா முதல்ல கிதாபை எஹ்திராம் செய்வோம், எந்த ஒரு செய்தி எடுத்தாலும் கிதாபு இது வந்து குரானு இது புகாரின்னு உடனே அதை கையில தூக்குற முறையே வித்தியாசமா இருக்கு. இருக்கும்ல இன்டர்நெட்ட குரான் கூட இன்டர்நெட்ல ஓதலாம், அதை பயன்படுத்துவது நான் தப்புன்னு சொல்லல, வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆபீஸ்ல உட்காந்து இருக்கும்போது குரான் எடுத்து வச்சு ஓத முடியாது, தாராளமா இன்டர் இன்னைக்கு இது அதிலே இறக்கிட்டான். இந்த குரான சவுதி குரான் அப்படியே போட்டுருக்காரு, நிறைய பேர் எல்லாரும் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபிளாஷ் ஃபிளாஷ் குரான் அப்படின்னு போட்டு அடிச்சு பாத்தி அப்படின்னு சொன்னா இந்த குரான் பேஜ் அப்படி வருது. அதை நீங்க வந்து டிரா பண்ணிக்கலாம், அப்படியே இழுத்து பேஜை திருப்பிக்கலாம், இந்த பேஜை திருப்புற மாதிரியே. ஆனா இப்படி பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு போன் வரும், அங்க பேசிட்டு இருப்பாரு, இங்க பேசிட்டு இருப்பாரு, திடீர்னு வேற எங்கேயாவது ஒரு நண்பர் இப்படி வந்து இதுல வருவார், ஜிமெயில் சேட்ல வருவார், உடனே இந்த குரான் அம்பளோன்னு அப்படி தெருல விட்டுட்டு என்ன இதா இருந்தா என்ன செய்வாரு? முடினாலும் வைப்பார்ல. ஒரு எஹ்திராம் கெட்டக்கூடிய ஒரு நிலை. அப்ப நம்ம செய்திக்கு வருவோம், நேரத்தை அறிவது. இந்த நேரத்தை அறிவது அப்படிங்கிற செய்தி இருக்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. அதுல பள்ளியாசில எழுதி போட்டிருக்கிறது மட்டுமல்ல, நிறைய பேர் தப்பு செய்யக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ரூம்ல நல்லா படுத்து இருப்போம், சுபுக நேரமாக திடீர்னு முடிச்சு பார்ப்பாரு, வாங்க சொல்லி தொழுவா முடிஞ்சிருக்கும், உடனே எந்திரிச்சு போய் நான் சுபகம் விடுறதான்னு ஓது செஞ்சுட்டு உடனே வந்து சுபக தொழுதுருவாரு. இப்படி தொழுவலாமா அப்படிங்கிறது முதல்ல ஒரு கேள்வி. சில பேர் சொல்லிட்டலையா, எந்திரிச்ச உடனே சுபுகு, அது 10 மணியா இருந்தாலும் சரி, அந்த இதை பத்தி நம்ம கேட்க வேண்டியது இல்லை. எந்திரிச்ச உடனே சுபுகுன்னா பிரச்சனையே இல்லை, நம்ம அப்படி சொல்லலையே. நமக்குன்னு ஒரு நேரம் வகுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான் இபாதத்துக்குன்னு இதுக்குன்னு அல்லாஹ்வுத்தால நேரங்களை வகுத்து வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இப்படித்தான் தொழுவணும். இன்னைக்கு வந்து காலையில 4:30 போயிடுச்சு, வாங்க 4:30 போகணும், 5 மணிக்கெல்லாம் இப்ப நல்லா கொஞ்ச நேரம் அப்படி ஏசியில தூங்கிடுறாரு. இப்ப எந்திரிக்கும் போது அது இதுதான் அங்க செய்தி. எது இப்ப எந்திரிக்கும் போது நான் எந்திரிக்கிற இந்த நேரம் தொழுகைக்கு உகந்த நேரமானு பார்க்கணும், விளங்குதுங்களா? இந்த அறிவு. அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, சில பேர் சுபு தொழுது முடிச்சோடனே என்னைக்குமே இந்த நகில் தொழுகிற பழக்கம் இருக்கும். இஸ்ராக் வரையும் உட்கார்ந்து இஸ்ராக் தொழுவார், எப்போதும் இஸ்ராக் தொழுதுகிட்டே இருப்பார். இப்ப இந்த இஸ்ராக் தொழுகுவர் ஈதுடைய நாள் அன்னைக்கு இஸ்ராக் தொழுவது கூடாது அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்சிருக்கணும், விளங்குதுங்களா? ஈதுடைய அன்னைக்கு இஸ்ராக் தொழுவு அப்படிங்கிறது இல்ல, சுபு முடிச்சோடனே நேரடியா எதுக்கு போகணும், ஈது தொழுகைக்கு தான் போகணும், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப இதனால இந்த நேரத்தில் எதை செய்யலாம், இந்த நேரம் தொழுகைக்கு உகந்த நேரமா? இப்ப லுகர் தொழுகை விட்டவர் அச்சர் பாங் சொல்றவரையும் தொழுகிறார், இப்படி தொழுகலாமா அப்படின்னு தெரியணும்ல. இதைத்தாங்க ப்ரீ கண்டிஷன். இப்ப எந்த நேரத்தில் இருந்து எந்த நேரம் வரை என்னுடைய தொழுகை ஹலால், என்னுடைய தொழுகை எனக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அசர் தொழுகை எவ்வளவு நேரம், மகரிப் தொழுகை எவ்வளவு நேரம், அது பாங் சொல்றது வரையும் நான் தொழுகலாமா, அதாவது அதற்கு முன்னாடியே நேரம் முடிஞ்சு போதா அப்படிங்கிறது மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. மார்க்கத்தில் அதற்கென்று சில விதிகளை வைத்து இருக்கிறார்கள். பள்ளியாசல போடுறது இல்ல, சுபு தொழுகை இவ்வளவு நேரம் வரையும் தான் தொழணும், இதுக்கு மேல தொழுக கூடாது அப்படி எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் அதுலயும் கண்டிஷன்ஸ் இருக்கிறது. அப்ப நேரத்தை அறிவது, எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரை சுபகு தொழலாம், அல்லது எந்த நேரத்தில் எழுந்திருத்தால் தொழக்கூடாது, லுகர் எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரை, இப்படிங்கிறத அறிவது ஒரு மனிதனுக்கு கட்டாய கடமை. அப்ப இது வந்து ப்ரீ கண்டிஷன்ஸில் முதலிடத்தை பெறுகிறது. ப்ரீ குவாலிபிகேஷன்ல முதல் இடம் நேரத்தை. இபாதத்து செய்யறது பெரிய விஷயம் அல்ல இந்த நேரத்துல. அதனாலதான் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருகிறது, ஒரு ஆலிம் இந்த செய்திகளை எல்லாம் தெரிந்த ஒரு மனிதர் தொழுகிற தொழுகைக்கும், ஒரு ஜாகில் இதெல்லாம் எதுவுமே தெரியாம ஒருத்தர் தொழுகிட்டே இருக்காரு, இவருக்கும் 1000 படி வித்தியாசம் இருக்குன்னு. இவர் 2 ரக்காயத்து தொழுகிறதுக்கும் இது எதுவுமே தெரியாம ஒருத்தர் வந்து 1000 ரக்காயத்து தொழுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏங்க, இந்த அறிவு தான் அங்கே முக்கியம். இவருக்கு தெரியும் இந்த நேரத்திலே தொழலாம், இந்த நேரத்திலே தொழலாம். அவருக்கு அவர் அல்லாவுக்கும் தொழுகிறையா, இதுல என்ன நேரம் வேண்டி கிடக்கு நேரம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் வச்சுக்கங்களேன், தெகண்டைக்கு பேசுறான், அல்லாவுக்கும் தொழுகிறேன், எவன் சொன்னா நேரம் வெற்ற அவனை மார்க்கம் வகுத்து இருக்கிறது. இந்த நேரத்துல தான் தொழுகிறான், இந்த நேரத்தில் இப்ப இந்த அறிவை பெறுவது. இப்ப எந்தெந்த நேரத்தில் தொழுகிறாங்கிறது சொல்லலாம். இப்ப அடுத்த கண்டிஷன், ரெண்டாவதாக நேரம் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருச்சு, சரியா, சரி இந்த நேரம் தொழுகிற நேரம். இப்ப அதுக்கு பின்னாடி அவர் பார்க்கணும், என்னுடைய உடம்பு சுத்தமாக இருக்கிறதா, என்னுடைய உடம்பு நான் ஒண்ணுக்கு போயிட்டு வந்தேனா, அல்லது வந்து எனக்கு குளிப்பு கடமையாக இருக்கிறதா. இல்ல சில பேர் என்னன்னா தப்பா நினைச்சு கூட, சில பேர் போன் பண்ணி கருக்கா, அதுல திடீர்னு இருந்துச்சு சுபு தொழுவு போயிட்டேன், போய் முடிச்ச உடனே தான் பார்த்தேன், அப்புறமா பார்த்தா குளிப்பு கடமையாக இருந்துச்சு, தொழுதுட்டு வந்துட்டேன், தொழுதுட்டு வந்துட்டேன். இப்ப ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னா, குளிப்பு கடமையாக இருக்கிறதா அல்லது ஒது செய்யணுமா, அதஸ் ஏதாவது நமக்கு சிறு தொடக்கு பெரு தொடக்கு இருக்கிறதா அப்படின்னு பாக்குறது ரெண்டாவது செய்தி. மூணாவது, அந்த செய்தி முடிந்ததற்கு பின்னால் நாலாவது, ஆடை சுத்தம், ஹுது சீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், நீங்க வந்து அல்லாஹினுடைய தர்பாரிலே நிக்க போகின்றீர்கள் சொன்னா ஆடை நல்ல நல்ல ஆடைகளாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, அந்த ஆடையில நஜீசு பட்டிருக்கா, போற வழியில பைக்ல போவாரு, பைக்ல போவாரு, அங்க ஏதாவது தண்ணி கிடந்திருக்கும், அது பழைய காலத்து தண்ணி, ஏதாவது அந்த தண்ணி ஊர்ல இருந்தா மூத்திர தண்ணி, அது நேரம் மேல அடிக்கும், இப்ப பேண்ட்ல அடிச்சதோட நேரம் போனோட உதவி செஞ்சுட்டு மாப்பிள அப்படி நின்றாரு. நுகர் தொழுகிறையானா பைக்கா ஓட்டியும் கூட அப்படின்னு சொன்னா, இது வந்து குறையுள்ள தொழுகையாக இறைவனிடத்திலே போய் சேரும். எல்லாம் மன்னிச்சுக்குவாங்கிறது வேற விஷயங்க, உடனே ஏன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டானாக்கு, மன்னிச்சுக்குவாங்கிறது வேற விஷயம், இதை தெரியலங்கிறது ஒரு செய்தி இருக்குல்ல, நாளைக்கு அல்லாஹ் அதுக்கும் கழுத்து பிடிப்பான்ல, என்னுடைய நபிக்கு நான் இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பினேனே, அப்படி ஒரு செய்தியை நீ தெரியாமல் இருந்து கொண்டு பேசுகிறாயின்னு கேள்வி வரும். அப்ப இந்த இடத்தில் ஆடை சுத்தம், நாம் தொழுகி இருக்கிற அந்த ஆடை சுத்தமாக இருக்கிறதா, இது ஒரு செய்தி, மூணாவது செய்தி. நாலாவது, நம்முடைய இட சுத்தம், எங்கே தொழுகிறோமோ அந்த இடம் சுத்தமாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம பள்ளியாசல தொழுகிறோம், பிரச்சனையே இல்லை, ஏர்போர்ட்ல போய் நின்று தொழுகிறோம், இந்த இடம் சுத்தமா இருக்கு, சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா. ஏர்போர்ட்ல அன்னைக்கு எங்கேயோ உம்ரா போறதுக்கு, எங்கேயோ ஊருக்கு போறதுக்கு நின்றுருந்தேன், அப்புறம் ஒருத்தர் வந்து இந்தியா ஏர்போர்ட்ல நின்னுக்கும் போது வக்து ஆயிடுச்சு, உள்ள வரணும் வந்தாச்சு, இப்ப தொழுக ஜமாத்தா தொழுதுலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒருத்தர் ஏர்போர்ட்ல தான் எதுவுமே இல்லையே, யாரும் பள்ளியாசை கட்டுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை, அல்லது ஒரு ரூம்னாலும் இருக்கா அப்படின்னு கேட்டா எதுவும் கிடையாது, கேட்டா கிடைக்கும், கேட்டா கிடைக்கும், யாரும் கேட்கறதில்ல. நான் இப்படி தொழுவ அங்க இங்கேயும் இப்படி தொப்பியை போட்டு தெரிஞ்சோன்னு ஒருத்தர் வந்து கேட்டார், தொழுவ போறீங்களா பாய், ஆமா தொழுவ போனேன், அப்ப நானும் வர்றேன், ஒருத்தர் 15 பேர் உட்காந்துருக்கான் அங்க, நம்ம யாரையும் போய் எடுக்கிறது அங்க முறையில் இல்ல, அப்ப தொழுவ போயாதுன்னு ஒரு இது தெரிஞ்சு வச்சு, இப்ப போய் நின்னவன அவர் சொல்றாரு, இது வந்து செருப்பு போட்டு நடந்திருப்பாங்களே இந்த இடத்துல, ஒரு ஓரமா போய் தொழுவ நின்னாச்சு, ஒரு இதை விரிச்சு துண்டை விரிச்சு, இல்ல செருப்பு போட்டு யாராவது நடந்திருப்பாங்களே. இப்ப இட சுத்தம் அப்படிங்கறத கொண்டு அர்த்தம் என்னன்னா, அந்த நேரடியா அந்த இடத்துல நஜீஸ் இருக்க கூடாது, நேரடியாக அந்த இடத்துல ஏதாவது மூத்தரமோ பீயோ அப்படி தெளிவா இப்படி தெரியுது, அதுக்கு மேல முசல்லா விரிச்சு நாங்க தொழுவோம்ல அப்படின்னு தொழுவக்கூடாது. அதுதான் இப்ப ஒருத்தர் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் செருப்பு போட்டு நடந்திருப்பாரு, ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒருத்தர் ஒண்ணுக்கு இருந்தாரு. அது இந்த உலகத்தினுடைய எல்லா பகுதிகளும் எல்லா இதுவும் மனிதனுக்கு முகம் உம்மத்தை முகம்மதியாவுக்கு சுத்தமாக ஆக்கி தரப்பட்டிருக்கிறது அல்லாஹு தஆலா சொல்றான். அதே மாதிரி சில பேர் பிரயாணத்துல போகும்போது பேப்பரை விரிச்சு தொழுவாங்க, பேப்பர்ல படம் இருக்கும், இந்த சைட்ல நடிகை படம் இருக்கும், நம்ம ஊர்ல ஞாயிற்றுக்கிழமை படம் போட்டிருப்பான், ஞாயிற்றுக்கிழமையா அது எனக்கு தெரியாது சும்மா சொல்றேன், உடனே ஞாயிற்றுக்கிழமை வராதே, நம்மால் இதை விட்டுருவான், எதை சொல்ல வந்தாரா, இந்த ஞாயிற்றுக்கிழமை படம் வரும்னு சொல்றா, அன்னைக்கு அது திங்கக்கிழமை வராது, ஏன் மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு, நாளைக்கு காலையில போன அடிப்பான் அஜர், அதனால அதை கேட்காது அதை விட்டுருக்கேன். இப்ப பேப்பரை விரிச்சு தொழுவும் போது சூரத்துகள் இல்லாமல் படம் இல்லாம இதே மாதிரி இருக்கணும். அது மாதிரி சட்டையை போட்டிருக்கக்கூடிய ஆடைகள்ல படங்களோ அல்லது அந்த இது, இன்னைக்கு வந்து கண்ணாமுன்னானு அன்னைக்கு போய் தொழுகையில் நிக்கிறேன், ஒருத்தன் டிஷர்ட் பூரா மேலேந்து கீழே வரைக்கும் பத்திரிக்கை மாதிரி அடிச்சு வச்சிருக்கேன், இப்ப பின்னாடி நிக்கிறவனுக்கு ஏதாவது ஒண்ணு தோணும், என்னதான் எழுதிருக்காங்க கொஞ்சம் படிச்சு பாருங்க, டிவியேட் இதுவும் இருக்கக்கூடாது, படம் போடுறது மட்டுமல்ல பின்னாடி நிக்கிறவனுடைய எண்ணத்தை டிவியேட் ஆக்கக்கூடிய விதத்தில் உள்ள சட்டைகள் போட்டு வரக்கூடாது, எழுத்து அது இது இதையெல்லாம் பார்த்த உடனே பின்னாடி நிக்கிற ஏதாவது படிச்சு பார்ப்போங்கிற அளவுக்கு உள்ள சிந்தனை வரக்கூடாது, அப்படிப்பட்ட ஆடைகள். அடுத்து இட சுத்தம், ஒன்னாவது என்ன நேரத்தை அறிவது, இரண்டாவது உடல் சுத்தம், மூணாவது உடை சுத்தம், நான்காவது இட சுத்தம், அஞ்சாவது குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது மானத்தை மறைப்பது, மானத்தை மறைப்பது, மானத்தை எந்த அளவுக்கு நாம் உடலை மறைக்க வேண்டுமோ, அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிறோம் அப்படிங்கிற அந்த செய்தியில அதை கரெக்டா மறைக்கிறது, இன்னைக்கு வந்து ஜட்டியை போட்டு தொழுவுறான், கேட்டா கூடுங்கிறான் சில பேரு. அது மாதிரி ரூம்ல தொழுவும் போதும் கூட அப்படி இப்படி தொழுவாம முறையாக எங்க இது இது சொல்ல போது எதுக்கு அப்படின்னு சொன்னா, பள்ளியாசலுக்கு வரும்போது மட்டுமல்ல, எங்க நின்று தொழுதாலும் எப்படி தொழுகணும் அப்படிங்கிற அந்த முறைக்கு ஆடை வந்து முழுமையான ஆடையாக, தொப்புள்ளிருந்து முட்டுக்கால் வரையும் மறைக்கணுங்கிறது மார்க்கத்து சரியது சட்டம். தொழுகையில் நிற்கும் போது ஒருத்தருக்கு தூக்கிக்கிச்சு அது திறந்துக்கிச்சு அப்படின்னு சொன்னா, அவருடைய தொழுகை பாத்தில அவருடைய ஒது பாத்தில எல்லாம் போயிட்டு தான் திரும்ப வரணும், விளங்குதுங்களா? அப்ப அதனால கஷ்ப அவர அதனுடைய நிலையில் அவர் தொடர்ந்து இருந்தார் என்று சொன்னால் அவர் தொழுகையை விட்டே வெளியே போயிடுவாரு. அப்ப இந்த மறைவு அப்படிங்கிறது ஒரு மனுஷன் தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடியே தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கிபிலாவை முன்னோக்குவது, இது எத்தனாவது? ஆறாவது. எம்மாடி தூங்குற மாதிரி தெரியுதுன்னு கேட்டேன், அவர் தான் பஸ்ட் பதில் சொல்லியிருக்காரு. அப்ப ஆறாவது கிபிலாவை முன்னோக்குவது. இப்ப கிபிலா வந்து சரியா தெரியுதா நமக்கு? இப்ப கிபிலா நம்ம எங்க தொழுகிறோமோ என்ன நேரம் அது, அந்த கிபிலாவை முன்னோக்குவதும் ப்ரீ குவாலிபிகேஷன்ல ஒண்ணு, தெரியல தேடணும். இப்ப என்னங்க இதுல இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் கிபிலா எங்க இருக்குன்னே தெரியலங்க, தேடணும் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அறிவால் கிழக்கு எது சூரிய உதிக்குது இங்க மறையுது அப்ப இந்த சைட்ல இப்படி இருக்கும், அல்லது அந்த ஊரினுடைய டைரக்ஷனுக்கு தந்தது மாதிரி இந்தியாவை உலகத்தை சுத்தி இப்படி இருக்கும் போது, நம்ம ஊர்ல மேற்கு பக்கத்துல இருந்தா இன்னொரு ஊருக்காரனுக்கு கிழக்கு பக்கத்துல இருக்கும், அப்ப அந்த ஊர்களின் அடிப்படையில் எப்படி இருக்குன்னு. பள்ளியாசல தொழுவும் போது இது தேவையில்லை, ஆனால் வேறு இடங்கள்ல தொழுவும் போது, பஸ்ல போகும்போது தொழுகிறார் ஒருத்தர், பஸ்ல போகும்போதும் கூட தொழுவதை மார்க்கம் ஆக்கி இருக்கிறது. இன்னைக்கு ஜும்மால குத்துபால ஓதும் போது ஓதினார், தர்ஜுமா பண்ணியிருந்துப்பாங்க. அப்ப சொன்னாங்க, ஒரு மனிதன் எந்த நிலையிலும் இபாதத்தை இடுவதற்கு அனுமதி கிடையாது, அவன் எப்படி இருந்தாலும் சரி. ஒரு முஆத், ஒரு முஆத் ஒரு வந்து அதாவது இயலாத ஒருவன், இயலாமையில் கிடக்க ஒருவன், அவன் நின்று கொண்டு தொழலாம், முடியாவிட்டால் அவன் உட்கார்ந்து கொண்டு தொழலாம், அதுவும் முடியாவிட்டால் அவன் ஒருக்கு சாஞ்சி படுத்துக்கொண்டு கூட தொழுவதற்கு மார்க்கம் அனுமதி தருகிறது, அப்படி செய்ய சொல்லுகிறது. எப்படி வெட்டில கிடக்காருங்க அப்பையும் கூட தொழுவதற்கு அதனுடைய வழிவகைகளை மார்க்கம் ஏற்படுத்தி தந்திருக்கு. இப்படித்தான் வழி, அது செஞ்சுக்கலாம் நீ, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கறத சொல்லுது. இப்ப பஸ்ல போகும்போது ஒருத்தர் தொழுவணும், நம்முடைய முஃபத்திகள் அதாவது நம்முடைய மார்ப்பு விற்பனையாளர்கள் சொல்லுகிறார்கள், முதல்ல அவன் தக்பீர் கட்டும் போது கிபிலாவை பார்த்து நெஞ்சிருக்கணும். எப்படி பிளைட்ல அல்லது இதுல போறார் அப்படின்னு சொன்னா, அந்த கிபிலாவினுடைய திசை எந்த நேரத்துல தெரியணும் அப்படின்னு சொன்னா, அவன் தக்பீர் கட்டும் போது இருக்கணும். அதுக்கு பின்னாடி கொஞ்சம் பஸ் இங்கு திரும்புது அங்கு திரும்புது, இது எதுக்கு? நிர்பந்தத்துக்கு, நிர்பந்தத்துக்கு. இறங்கி தொழுகணும்னா தொழுகலாம், இப்படியும் மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த கிபிலாவை முன்னோக்குவது என்பது நம்முடைய தொழுகையினுடைய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அப்ப அதை தெரிஞ்சு நம்ம கரெக்டா நிக்கணும். இன்னொரு செய்தி இந்த இடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தொழுகையில நிக்கிற சில பேர் கைகால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, முட்டு வலி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது நல்லா அழுத்தி இப்படி திரும்பி அப்படி எந்திரிக்கிறார். தொழுகையிலே நிற்கும் போது கிபிலாவை விட்டு நம்முடைய இந்த நெஞ்சு பகுதி திரும்பி விட்டது என்று சொன்னால் தொழுகை பாத்தில் ஆயிருச்சுன்னு அர்த்தம். தொழுகையில் நினைக்கும் போது சும்மா வேணுக்குன்னு திரும்புறார், அப்படி முடியாதவர்கள் செய்யறாங்க. சும்மா வேணுக்குன்னே ஒருத்தர் எந்திரிக்கும் போது அல்லாட அவர் மதியான சாப்பிட்ட பிரியாணி தாங்க முடியல அசர்ல, அப்படியே எந்திரிக்கும் போது ஒரு மாறியே ஜாஞ்சிக்கிட்டு எந்திரிக்கிறான் அப்படின்னு சொன்னா, இந்த இப்படி இந்த இந்த சைடு திரும்பிக்கிட்டு எந்திரிக்கிறான் அப்படின்னு சொன்னா தொழுகும் முடிஞ்சு போயிடும், பாத்தில் ஆயிரும். அதுக்கு மேல அவர் என்ன சூரத்தில் பார்த்தேன்னா பெருசா ஓய் தொழுதுக்கிட்டு இருக்காரு, தொழுகையே பாத்தில் ஆயிருச்சே. இப்ப இந்த அறிவெல்லாம் ஒரு மனிதனுக்கு தெரிய வேண்டும், ப்ரீ குவாலிபிகேஷன்ஸ். இப்ப இதற்கு அடுத்தபடியாக கடைசியாக சொல்லுகிறார்கள், ஒரு மனுஷனுக்கு நீயத், இன்டென்ஷன். ஒரு மனுஷனுக்கு நீயத், தொழுக போகிறோம் அப்படிங்கிற நீயத் அவனுடைய இதயத்திலே வர வேண்டும். நான் தொழுக போறேன், ரெண்டு ரக்காய தொழுக, அது மகரிபுடைய தொழுக. ஏன் சில பேர் கேப்பா பள்ளியாசலுக்கு போறதே தொழுகைக்கு தானே, பள்ளியாசலுக்கு போறதே தொழுகை, மார்க்கெட்டுக்கு போறதுக்கே ஜாமான் வாங்குறது தானே, அங்க போய் என் கடைக்காரன்ட்ட கேட்கணும் கூடு அப்படின்னு யாரும் கேட்கறது இல்லையா, எனக்கு தக்காளி வேணும் பார், எனக்கு கத்திரிக்காய் வேணும் பார். அதே மாதிரி இவர் எந்த தொழுகை தொழுகிறாருன்னு யாருக்கு தெரியும், இவர் பரவு தொழுவ போறாரா, இவர் வந்து சுன்ன தொழுவ போறாரா, இவர் நஃபில் தொழுவ போறாரா, இவர் என்ன தொழுவ போறார். அப்ப எந்த இடத்திலும் இன்டென்ஷன், நான் பரவுடைய தொழுகையை ரெண்டு காயத்தை தொழப்போகிறேன், நான் நஃபிலை நான் தொழப்போகிறேன். இப்ப இந்த இன்டென்ஷன், இந்த ஏழு ப்ரீ குவாலிபிகேஷன், இந்த ஏழு செய்திகளும் ஒரு ஒரு மனிதனிடத்திலே நிறைவாக இருக்கிற போதுதான் அவன் தொழுகைக்கு தன்னை தகுதியுடையவனாக ஆக்கிக் கொள்ளுகிறார். இப்ப இந்த ஏழு எப்படியும் மறக்காதுங்க, ஏன்னா எல்லாம் வந்து நாசா தளம் அறிவிச்சிருக்கான் புதுசா ஒரு செயற்கை கோள் கொண்டு வர, அப்படிப்பட்ட செய்திலாம் இல்லை வாழ்க்கையில. அன்றாட தினத்துல தொழுகையில நம்ம நிற்கும் போது எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் உள்ளது. நேரத்தை அறிவது, நேரத்தை அறிவது, உடல் சுத்தம், உடை சுத்தம், இட சுத்தம், அதே மாதிரி மானத்தை மறைப்பது, கிபிலாகுவை முன்னோக்குவது, நீயத்து செய்வது. இதெல்லாம் செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷர் தக்பீர் கட்டுறதுக்கு தகுதியானவராக ஆகிவிடுகிறார். ஹி சர்டிஃபைடு, சர்டிஃபைடு குவாலிஃபைடாக ஆகிவிடுகிறார். இப்ப இந்த செய்தி எல்லாம் நாம் தெரிந்து அதன்படி நம்முடைய தொழுகைக்கு முன்னே நாம் நம்மை தயார்படுத்தி இருக்கிறோமா? ஏன்னா இதெல்லாம் டெய்லி நடக்கிற செய்தி. அதனால இந்த விஷயத்துல கோட்டை விட்டோம் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்களை நாம் இழக்க வேண்டியிருக்கோம். அதனால இந்த செய்திகளிலே கோட்டை விடாமல் இதிலே சரியாக இருக்க வேண்டும். அதை புரிந்து அமல் செய்வதற்கு அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் உலகத்திலே உள்ள அத்தனை மூமினான முஸ்லிமான ஆண் பெண்களுக்கும் அல்லாஹு தாலா நசீபை கொடுப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷால்லா அடுத்த வாரம் ஹஜரத்தோடைய ஒரு இருக்கும். தொண்டிலிருந்து முஸ்தபா ஹஜரத் வேற வந்திருக்காங்க. அதனால ஹஜரத்து எப்படி அவங்களுக்கு நேரம் கிடைக்குதுன்னு தெரியல. முடிஞ்சா இங்க கூட்டிட்டு வந்து இன்ஷால்லா அவங்களுடைய ஒரு உரையும் இருக்கும்.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.